الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أرسله بالحق بصيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا ما بعد فقال الله عز وجل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولن ترضى عنك اليهود ولا النصارى حتى تتبع ملتهم قل إن هدى الله هو الهدى ولئن اتبعت أهواءهم بعد الذي جاءك من العلم ما لك من الله من ولي ولا نصير صدق الله مولانا கணியத்துக்குரிய சங்கையான உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா எங்கள் மீது சொரிந்திருக்கக்கூடிய மாபெரும் அன்பு கிருபை கருணை, இந்த உலகத்திலே எங்களை அவன் மனிதனாக படைத்து அவனையும் அவனுடைய ரசூலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுடைய கூட்டத்திலே அல்லாஹு தஆலா சேர்த்து வைத்திருக்கிறான். அந்த கிருபையும் இறக்கவும் உள்ள நாயன் அவனை எங்களுக்கு அறிமுகப்படுத்தாமலும் அவனுடைய ரசூலை பற்றி எமக்கு சொல்லித்தராமலும் இருந்திருந்தால் இந்த உலகத்திலே நாங்களும் அல்லாஹை அறியாதவர்கள் எந்த வழியிலே இருக்கின்றார்களோ, எவற்றையெல்லாம் வணங்குகின்றார்களோ, எங்கெல்லாம் செல்கின்றார்களோ அந்த கூட்டத்திலே நாங்கள் இருந்திருப்போம். அந்த கிருபையுள்ள நாயன் எங்களுக்கு அவனை அறிமுகப்படுத்தி அவனுடைய சத்தியமான மார்க்கத்தை கற்றுத்தந்து கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எமக்கு அறிமுகப்படுத்தி தந்ததனால் நாங்கள் அவனுடைய மாளிகையிலே வந்தமர்ந்திருந்து அவனுக்குரிய கடமைகளை நிறைவேற்றிவிட்டு அவனும் அவனுடைய ரசூலும் எந்த இல்முகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அந்த அறிவை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சபையில் அமர்ந்திருக்கின்ற ஒரு வாக்கியத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த ஒரு உயர்ந்த வாக்கியத்தை தந்ததற்காக நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எப்பொழுது இந்த உலகத்திற்கு முதல் மனிதன் ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினானோ அன்று தொட்டே இந்த உலகத்தில் வருகின்ற மக்களுக்கு அவனை அறிமுகப்படுத்தி விட்டார். இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய சந்ததிகளுக்கு லா இலாஹ இல்லல்லா, வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹை தவிர யாரும் இல்லை என்ற பாடத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அவர்களுக்கு பிறகு தொடர்ந்து நபிமார்கள் இந்த உலகத்திலே வந்து கொண்டே இருந்தார்கள். எல்லா நபிமார்களும் வந்து மக்களுக்கு மத்தியிலே லா இலாஹ இல்லல்லா என்ற இந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்து கொண்டே வந்தார்கள். இந்த லா இலாஹ இல்லல்லா என்பதனுடைய அர்த்தம் என்ன? லா இலாஹ எந்தொரு கடவுளும் கிடையாது, இல்லல்லா அல்லாஹை தவிர, அல்லாஹை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதி வாய்ந்த ஒரு இறைவன் யாருமே கிடையாது. லா இலாஹ, அல்லாஹ் ஒருவன் தான். இந்த பாடத்தை எல்லா நபிமார்களும் சொல்லிக் கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, சோர்களே, அந்த நபிமார்கள் வரிசையிலே வந்து ஹஜரத் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம். ஹஜரத் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் இதே கலிமாவைத்தான் சொன்னார்கள். அந்த இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் எங்களுக்கு தெரியும், காபாவை கட்டினார்கள். ஹஜரத் இஸ்மாயில் அலை இஸ்லாம், இப்ராஹிம் அலை இஸ்லாம் இருவருமாக சேர்ந்து கட்டினார்கள். இந்த ஹஜரத் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இருக்கவில்லை. முதுமையிலே அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள், ஒன்று இஸ்மாயில், இன்னும் ஒரு குழந்தை இஸ்ஹாக். ஹஜரத் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதே போன்று ஹஜரத் இஸ்ஹாக் அலி இஸ்லாம் இவர்களும் அவர்களுடைய ஒரு மகள். ஹஜரத் இஸ்ஹாக் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தார்கள். அவர்களுடைய பெயர் யாக்கூப், யாக்கூப் அலி இஸ்லாம். இந்த யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு 12 குழந்தைகள் பிறந்தார்கள். 12 குழந்தைகள். அந்த 12 குழந்தைகளில் ஒரு குழந்தை தான் அதற்கு யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள். அந்த யூசுப் அலை இஸ்லாம் அவருடைய ஏனைய 11 சகோதரர்கள். இந்த 11 பிள்ளைகளோடு அதற்கு யூசுப் அலை இஸ்லாம், இந்த 12 பேரும் இவர்களுக்கு பனு இஸ்ராயில், இஸ்ராயிலுடைய பிள்ளைகள் என்று சொல்வார்கள். யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்களுக்கு இன்னும் ஒரு பெயர் இஸ்ராயில். இஸ்ராயில் என்று சொன்னால் அப்துல்லா என்ற கருத்து. இந்த இஸ்ராயலுடைய 12 பிள்ளைகளுக்கும் பனு இஸ்ராயில், இஸ்ராயலுடைய சந்ததிகள் என்று சொல்வார்கள். இந்த 12 பிள்ளைகளுடைய சந்ததிகளிலே பல நபிமார்கள் வந்தார்கள். கடைசியாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். இந்த 12 பிள்ளைகளுடைய பாட்டனார் யார்? ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இப்பொழுது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு கண்மணி முகமதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். இவர்கள் யாருடைய சந்ததிகள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அடுத்த மகன் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியிலே வந்தார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய 12 பிள்ளைகள், அவர்கள் தான் பனு இஸ்ராயில்கள். அவர்கள் இருந்துதான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இப்படி நபிமார்கள் வந்தார்கள். ஆனால் அவர்களுடைய பரம்பரையிலே ரசூலுல்லா வரவில்லை. அடுத்த மகன் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையிலே வந்தார்கள். பனு இஸ்ராயில்கள் நபிமார்கள் நிறைய பேர் வந்தார்கள். பனு இஸ்மாயில் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். கண்ணியமானவர்களே, சோர்களே, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு வரப்போகின்ற செய்தி தௌராத்திலும் இஞ்சியிலும் நேர காலத்தோடு அல்லாஹு தஆலா அறிவித்து விட்டார், தெளிவாக சொல்லிவிட்டார். தௌராத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்களும், இஞ்சியிலை பின்பற்றக்கூடிய அந்த நசாராக்களும் தெளிவாக விளங்கி இருந்தார்கள். இந்த உலகத்திற்கு இறுதியாக ஒரு நபி வரப்போகின்றார்கள். அந்த நபியுடைய பெயர் முஹம்மது என்றும் தெரிந்திருந்தார்கள். தங்களுடைய பிள்ளைகளை எப்படி தெரிவார்களோ, ஒரு தகப்பன் தான் எடுத்த பிள்ளை, பெற்றெடுத்த பிள்ளைய அறிமுகப்படுத்த யாருமே தேவையில்லை. அதுபோன்று கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த யூதர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். சரித்திரம் எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது என்றால், ரசூலுல்லாஹுடைய வருகையை இந்த உலகம் எவ்வளவு காலத்துக்கு முதல் எதிர்பார்த்திருந்தது. சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகின்றார்கள், சுமார் 400 வருடங்களுக்கு முன்னால் நபி அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். 400 வருடங்களுக்கு முன்னால், ரசூலுல்லா பிறப்பதற்கு 400 வருடங்களுக்கு முன்னால் ஷாம் தேசத்திலிருந்து ஒரு கூட்டம் வருகின்றார்கள். யூதர்களுடைய உலமாக்கள் சுமார் 400 பேர்கள். இவர்கள் மக்காவுக்கு வருகின்றார்கள். அந்த காலத்தில் அவர்களுக்கு இருந்த முறையிலே ஹஜ் செய்வதற்காக, ஹஜ்ஜை முடித்துவிட்டு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், மதீனாவின் ஊடாக திரும்பிச் செல்கின்றார்கள். மதீனாவுக்கு வந்ததும் அந்த 400 உலமாக்களும் பேசிக்கொண்டார்கள், இந்த ஊரில் தான் இறுதி நபி அவர்கள் வந்து இருப்பார்கள் கடைசியாக. எனவே நாங்கள் அந்த நபியை எதிர்பார்த்து இங்கேயே இருந்து விடுவோம்,
நாங்கள் இந்த இடத்தை விட்டு போகக்கூடாது என்று முடிவு கட்டினார்கள். அந்த 400 உலமாக்களும் மதீனாவில் வந்து தங்கிவிட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் அந்த அந்த காலத்திலே இருந்த மன்னருக்கு கேள்விப்பட்டது, எங்களுடைய மக்கள் உலமாக்கள் இறுதி நபியை எதிர்பார்த்து மதீனாவிலே தங்கிவிட்டார்கள். இப்பொழுது அந்த மன்னர் என்ன செய்கிறார், 400 வீடுகள் கட்டுவதற்குரிய வசதி வாய்ப்புகளை கொடுத்து அனுப்புகிறார். அந்த மதீனாவை சூழ 400 வீடு கட்ட வேண்டும். இந்த 400 பேருக்கும் 400 வீடு, இறுதியாக வரக்கூடிய நபிக்கு ஒரு வீட்டை ஒதுக்கி வைக்க வேண்டும். நபி பிறக்கல்ல 400 வருஷம், அந்த வீட்டை நபிக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு கடிதமும் எழுதி அனுப்பியிருந்தார். இப்பொழுது அந்த சமுதாயம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், நபி வரல, தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்வார்கள் நாங்கள் யார் தெரியுமா, ஷாமிலிருந்து வந்தவர்கள், இறுதி நபி எதிர்பார்த்து வந்திருக்கிறோம், எங்கட காலத்தில் வரல, உங்களோட காலத்திலேயாவது வருவாங்க. அந்த பிள்ளைகள் பார்ப்பாங்க நபி வரல, சொல்லுவாங்க நாங்க எங்களை வாப்பமாரில் இங்கதான் வந்திருந்தாங்க, இப்ப நீங்களும் இருக்கிறீங்க, என்ன செய்யணும், அந்த நபி வந்தா ரொம்ப கண்ணியமா நடந்து கொள்ளணும். பரம்பரை பரம்பரையா சொல்லி வந்தாங்க. 400 வருஷத்துக்கு பிறகுதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த செய்தி கேள்விப்படுது. மக்காவுல நபி அவர்கள் நபியாகி விட்டார்கள் என்ற செய்தி கேள்விப்படுது. மதீனத்து மக்கள் இப்பொழுது மக்காவுக்கு வந்து நபி அவர்களை ஈமான் கொள்கின்றார்கள், அல்லாஹ்வின் ரசூலை ஈமான் கொள்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும் மக்காவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ போதனையை மேற்கொள்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய சிரமங்கள். ஏன் மதீனாவுக்கு அங்குள்ள மக்கள் வந்து நபி அவர்களை அழைத்தார்கள், ஏற்கனவே அந்த ஊர் நபி அவர்களுக்காக தயார் செய்யப்பட்டிருந்தது. ஹிஜ்ரத்துடைய சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். குபா என்ற இடத்திலே மதீனத்து மக்கள் வந்து நபி அவர்களை வரவேற்ற சரித்திரம் எங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்று ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். நபி அவர்களுடைய ஒட்டகம் எந்த இடத்திலே நிற்கிறதோ அங்கு இறங்குவேன் என்று முடிவு கட்டினார்கள். அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டிலே தான் தங்கினார்கள். இப்பொழுது நபி அவர்களுக்கு அந்த கடிதமும் கொடுக்கப்படுகிறது, அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வீடும் கொடுக்கப்படுகிறது. 400 வருடங்களுக்கு முன்னால் கண்ணியமானவர்களுடைய சோர்களை எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற அந்த வருடங்களுக்குள்ளேயே மக்காவுக்குள்ளே ஒரு செய்தி, அந்த நபி வர காலம் நெருங்கி விட்டது, அவருடைய பெயர் முகம்மதாக இருக்கும் என்ற செய்தி மக்களுக்கு மத்தியிலே ஓரளவு அறிவு இருந்ததனால் எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு முகம்மது என்று பெயர் வைத்தார்கள். இதற்கு முன்னால் யாருமே முகம்மது என்று பெயர் வைத்தது கிடையாது, யாருக்கும் இதற்கு முன்னால் அந்த பெயர் வைத்தது கிடையாது. ஆனால் நபியவர்கள் பிறக்கின்ற அந்த நெருங்கிய காலத்துக்குள் வைத்தார்கள், எங்களுடைய பிள்ளையாக இருக்குமோ என்று. ஆனால் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, ரசூலுல்லாஹ் பிறந்த பிறகு அவர்களுக்கு அங்கே பெயர் வைக்கின்றார்கள். அப்துல் முத்தலிப் அவர்கள் பெயர் வைத்த பொழுது எல்லோரும் கேட்டார்கள் ஏன் இந்த பெயரை தேர்ந்தெடுத்தீர்கள், சொன்னார்கள் முஹம்மத் என்றால் புகழுக்குரியவர், அவருக்கு உலகம் எல்லாம் புகழ் கிடைக்க வேண்டும், அதற்குத்தான் இந்த பெயரை வைத்தேன் என்று சொன்னார்கள். கண்ணியவான்களே சோர்களே, கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பெயர் வைக்கப்பட்டது. ஆனால் அதே காலத்தில் இருந்த எந்த ஒரு முகம்மது என்று பெயர் வைக்கப்பட்டவரும் வளர்ந்ததன் பிறகு நான் ஒரு நபி என்று வாதிடவில்லை, ஹக்கான நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பொய் நபிமார்கள் தோன்றினார்கள், வேறு பெயர்களே வந்தார்களே தவிர முகம்மது என்ற பெயர் வைக்கப்பட்ட எவருமே நான் நபி என்று வாதிடவில்லை. கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நபுவத்தை கொடுத்தார். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுடைய பிறப்பிலிருந்து பேசுவதாக இருந்தால் இந்த நேரம் கூடாது. கண்ணியவான்களை சோர்களே, சுமார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 12 வயது இருக்கும், 12 வயது அல்லது 14 வயது. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பாட்டனாரோடு ஷாம் தேசத்துக்கு போகின்றார்கள். வியாபார கூட்டம் கொண்டு போகிறது, அதனோடு நபி அவர்களையும் அழைத்துக் கொண்டு சென்றார்கள். இப்பொழுது ஷாமுக்கு சென்ற பொழுது அங்கே ஒரு கிறிஸ்தவ பாதிரி அங்கே இருக்கிறார். வளமையாக இந்த மக்கள் அங்கு சென்றால் அந்த இடத்தால் செல்லுவார்கள். ஆனால் அந்த பாதிரி போகக்கூடியவர்களை அவ்வளவு பெருசாக பார்க்கவும் மாட்டார், கண்டுகொள்ளவும் மாட்டார். இப்பொழுது நபி அவர்களோடு இப்பொழுது இந்த கூட்டம் போகின்றார்கள், பிரயாண கூட்டம். அங்கே அந்த பாதிரி அவர்கள் இருக்கின்ற அந்த இருப்பிடத்துக்கு அருகிலே ஒரு மரம் ஒன்று இருக்கிறது. அந்த மரத்தடியிலே இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் கொஞ்ச நேரம் அமர்ந்தார்கள். அமர்ந்த உடனே அந்த வணக்கத்தலத்தில் இருக்கக்கூடிய பாதிரி என்ன செய்தார், உடனடியாக ஓடி வந்தார். ஓடி வந்து வந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவர்களுடனும் அன்பாக பேசினார். நீங்கள் யார், எந்த ஊர், எல்லாம் விசாரித்தார். இப்பொழுது இவருடைய பெயர் என்ன, அந்த பெயரையும் இவர்கள் சொன்னார்கள், முஹம்மது என்று சொன்னார்கள். உடனே அந்த பாதிரி என்ன செய்தார், தன்னுடைய இருப்பிடத்தில் போயிட்டு சொன்னார், நீங்கள் எல்லோரும் இன்று என்னுடைய வீட்டிலே விருந்துக்கு வர வேண்டும், உங்கள் எல்லோருக்கும் நான் சாப்பாடு செய்கிறேன் என்று சொன்னார். இந்த மக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது, வளமையாக இந்த பாதிரி எங்களோடு அவ்வளவு பெருசாக பேச மாட்டாரு, இந்த முறை எங்களோடு ரொம்ப அன்பாக பேசுறாரு, சாப்பாடு எல்லாம் போடுறாரு. இப்பொழுது சாப்பாடு போட்டார்கள், சாப்பிட்டார்கள். இப்பொழுது அந்த பாதிரி அவர் கேட்கிறார், ஜுஹைரா என்று சொல்லக்கூடியவர், இவர் யார் சொன்னார்கள், எங்களுடைய பேரக்குழந்தை அப்துல் முத்தலிப் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்பொழுது அந்த பாதிரி அவர்கள் சொல்கின்றார்கள், இவரை மிகவும் கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார்கள். இப்பொழுது இவர்கள் கேட்டார்கள், ஏன் அப்படி சொல்கின்றீர்கள், இல்லை இஞ்சியிலே இருக்கிறது, தௌராத்திலும் பார்த்திருக்கிறோம், இவர் ஒரு இறுதி நபி என்பதற்குரிய அடையாளம் இவரிடத்தில் இருக்கிறது, இந்த மரத்தடியில் இதுகால வரைக்கும் யாருமே வந்து அமர்ந்தது கிடையாது, இறுதி நபி அவர்கள் தான் இந்த மரத்தடியில் வந்து அமர்வார்கள் என்பது எங்களுடைய வேதத்தில் இருக்கிறது, எனவே இவர்கள் வந்து அமர்ந்திருந்தார்கள், இவர் ஒரு நபி, இவரை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இதற்கு பிறகு நீங்கள் இவரை இப்படி கூட்டிக் கொண்டு வர வேண்டாம் என்று அவர்கள் சொன்னார்கள். இப்படியே பேசிக்கொண்டே இருக்கின்ற பொழுது ரூம் தேசத்திலிருந்து 4-5 பேர்கள் வருகின்றார்கள். பாதிரி அவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் எங்கிருந்து வருகின்றீர்கள், நாங்கள் ரூம் தேசத்திலிருந்து வருகிறோம், ஏன் வந்தீர்கள், அல்லாஹ் அக்பர், அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் இந்த இன்ன பெயருடைய ஆளை தேடி வந்திருக்கிறோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்காவிலே இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வாலிபர் இங்கு வந்தாரா, அவரை தேடி வந்திருக்கிறோம். பாதிரி அவர்கள் உடனடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டிக் கொடுக்காது, அவர்களை பற்றி எனக்கு சரியாக தெரியாது, அப்படி ஒருவர் இங்கே வந்ததென்றும் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி அவர்களுக்கு ஏதோ கேட்பதற்குரிய சில வார்த்தைகளை சொல்லாமல் அந்த 5 பேரையும் அழைத்து உட்கார வைத்து சொன்னார்கள், நீங்கள் ஏன் அவரை தேடி வந்திருக்கிறீர்கள். அப்பொழுது அவர்கள் உண்மையை சொன்னார்கள், இப்படித்தான் அவர் ஒரு இறுதி நபி என்பதாக எங்களுடைய ஊரிலே செய்தி சொன்னார்கள், அவர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களை அனுப்பியிருக்கிறார்கள். இப்பொழுது பாதிரி அவர்கள் அந்த 5 பேருக்கும் புத்திமதி சொல்கின்றார்கள், உங்களுடைய முன்னோர்கள் நபிமார்களை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தது போன்று நீங்கள் இந்த வேளையிலே ஈடுபட வேண்டாம், அவர் அல்லாஹ்வுடைய ஒரு நபியாக இருந்தால் அவரை பாதுகாப்பது உங்களுடைய பொறுப்பு, அவரை பற்றி தௌராத்தில் இஞ்சியில் சொல்லப்பட்டிருப்பது இறைவசனம், நீங்கள் இப்படியான அடாவடித்தனத்தில் ஈடுபடக்கூடாது, நீங்கள் அந்த நபியை எதிர்பார்த்து இங்கே இருப்பதுதான் உங்களுக்கு உசிதம் என்று சொன்னதும் வந்த 5 பேரும் தங்களுடைய குற்றத்தை உணர்ந்து தன்னுடைய நாட்டுக்கு திரும்பாமல் அந்த பாதிரியோடே நின்று விட்டார்கள். கண்ணியவான்களை அவர்களே, கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்க முன்னாலே நபி அவர்களை ஒழித்து கட்ட தீர்மானங்கள் மேற்கொண்ட போதிலும் அல்லாஹு தஆலா அந்த ரசூலுல்லாஹை பாதுகாத்தார். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வல்லாஹு யஅதிமுக மினன்னார், நபியே உங்களை அல்லாஹ் மக்களுடைய கெடுபிடிகளிலிருந்து பாதுகாப்பான் என்று அல்லாஹு தஆலா ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த திருவசனத்தோடு ஒப்பிட்டு பேசுகின்றதாக இருந்தால் நான் பயான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சுருக்கமாக சில தலையங்கங்களை சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும் அல்லாஹ் எப்படி நபி அவர்களை பாதுகாத்தார். ஹிஜ்ரத்துடைய பயணத்திலே அங்கே தௌர் குகையிலே ஒளிந்திருந்த நேரம் எப்படி கற்பனை கிட்டாத பாதுகாப்பை அல்லாஹ் கொடுத்தார். இதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்று மதீனாவிலே யூதர்கள் ஒரு நாள் நபி அவர்களை அழைத்து ஒரு சுவருக்கு அருகிலே உட்கார வைத்தார்கள். ஏதோ ஒப்பந்தம் செய்வதற்கு அழைப்பது போன்று பேசினார்கள். நபி அவர்கள் நம்பி போய் அமர்ந்தார்கள். பின்னால் போய் ஒரு பாறாங்கல்லை அப்படியே போட்டு விடுகின்றார்கள். அல்லாஹு தஆலா அவர்கள் பின்னால் போகின்ற பொழுதே நபி அவர்களுக்கு அறிவித்தான், நபியை அந்த இடத்தை விட்டு நீங்கள் எழுந்து செல்ல வேண்டும். நபி அவர்கள் எழுந்து வருகின்றார்கள். கண்டு வந்து விழுகிறது. ஒன்று ரெண்டல்ல, தாயுடைய பயணத்திலே ரசூலுல்லாஹிக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு. அங்கிருக்கக்கூடிய முஸ்லிக்கீன்கள் தாயுடைய நபியர்களுக்கு கல்லால் அடித்து விரட்டுகின்றார்கள். கடும் காயங்களோடு ஒரு இடத்திலே வந்து நபியர்கள் அமர்ந்த பொழுது அங்கே நபியர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்று மலைக்கு மேலால் ஏறி பெரிய ஒரு பாறாங்கல்லை உருட்டிவிட எத்தனைக்கின்றார்கள். அந்த கல் வந்து உருண்டு வந்து இப்படியே நிற்கிறது. கல் எந்த அளவுக்கு என்றால் சற்று தள்ளி விட்டால் உருண்டு வந்துவிடும். அந்த கல் இன்று வரைக்கும் ஆதாரமாக அப்படியே இருக்கிறது. ஓரிரண்டல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை எல்லா கட்டங்களிலும் எல்லாம் பாதுகாத்தார். எங்களுக்கு தெரியும், பிற்காலத்திலே மொரோக்கோ நாட்டைச் சேர்ந்த இருவர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய ரௌலாவுக்கு அருகிலே வந்து அந்த இடத்தை தோண்டி தோண்டி எடுத்து நபியவர்களுடைய ஜனாதாவை கொண்டு போவதற்கு கூட வந்தார்கள். மன்னரையில் கூட நபியவர்களை நிம்மதியாக விட முடியாது என்ற அளவுக்கு வந்தார்கள். அல்லாஹு தஆலாவுடைய வாக்கு பொய்யானதல்ல. அல்லாஹு யஹ்மிகும் யஹ்மிகும் மினன்னார், அல்லாஹ் மக்களுடைய கடுமையில் உங்களை பாதுகாப்பார் என்று சொன்னது போன்று நபி அவர்களை பாதுகாத்தார். இது போன்று நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை அல்லாஹு தஆலா எப்படி பாதுகாத்தார்? எனவே இந்த முஷ்ரிக்கிங்களுடைய கெடுபிடிகளிலிருந்து அல்லாஹு தஆலா கண்ணடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பாதுகாத்தார். எத்தனையோ திட்டங்கள் தீட்டினார்கள், எத்தனையோ முடிவுகள் எடுத்தார்கள், ஒன்றுமே பழிக்கவில்லை. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை கொண்டு எந்த வேளை அல்லாஹ் வாங்க வேண்டுமோ அதை வாங்கி எப்படி அவர்கள் எங்கு மரணிக்க வேண்டுமோ அந்த இடத்திலே மரணிக்க செய்து அந்த நபி அவர்களை இதுவரைக்கும் எல்லாம் பாதுகாத்து வைத்திருக்கிறார். கண்ணியவான்களின் சோர்களே, கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இந்த யூதர்கள் இந்த நசாராக்கள் தெளிவாக விளங்கி இருந்தார்கள். அவர்களுக்கு இதுவெல்லாம் அறிமுகமற்ற ஒரு விடயம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்பதை தெரிந்து வைத்திருந்தார்கள். ஆனால் இவர்களுக்கு இந்த ரசூலை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பிரச்சனை. அது என்ன பிரச்சனை என்றால் அது ஒரு கௌரவ பிரச்சனை. அது என்ன கௌரவ பிரச்சனை என்றால், பனு இஸ்ராயிலிலே எல்லா நபிமார்களும் வந்தார்கள். கடைசியில் எதிர்பார்த்தார்கள், எங்கள் சந்ததியிலே தான் இந்த நபி வருவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் நேர்மாற்றமாக பனு இஸ்மாயிலே வந்து பிறந்தார்கள். இஸ்மாயில் அலிஸ்லாமுடைய சந்ததிகளிலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் வந்து பிறந்தார்கள். எனவே இந்த பனு இஸ்ராயிலுடைய சந்ததிகளிலே நபி வரவில்லை, கடைசி நபி வரவில்லை, ஒரு விதமான பொறாமை உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டது. நபி என்று தெரிந்திருந்தும் கூட அந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். அந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு எவ்வளவு தொந்தரவு செய்யணுமோ செய்ய ஆரம்பித்தார்கள். கண்ணியவான்களை சோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிராவுடைய குகையில இருக்கின்றார்கள். அங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். அங்கே எக்ரா என்று சொல்லுகின்றார்கள். இப்பொழுது நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், மா அனபிக்காரையின், எனக்கு ஓத தெரியாது என்று சொல்லுகின்றார்கள். எக்ரா ஓதுவீராக, மா அனபிக்காரையின், எனக்கு ஓத தெரியாது. எக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்று கூற நபி அவர்களும் அதே திருவசனத்தை சொன்னார்கள். இப்பொழுது வானம் இருந்திருக்கக்கூடிய நேரம், அந்த உச்சி மலையிலிருந்து நபி அவர்கள் தனிமையாக இறங்கி வீட்டுக்கு வருகின்றார்கள். வாழ்க்கையிலே ஒரு காணாத அற்புதமான காட்சியை கண்ட நபி அவர்களுக்கு ஒரு விதமான நடுக்கம் ஏற்பட்டுவிட்டது. வானலோகத்திலிருந்து ஒருவர் இறங்கி வந்து தனக்கு முன்னால் தனிமையாக இருக்கின்ற அவர்களுக்கு முன்னால் அமர்ந்து இக்ரா என்று சொல்ல அவர் பேசுவதாக இருந்தால், நபி அவர்களும் மாகன விக்கார் என்று சொல்வதாக இருந்தால், இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்பொழுது நபி அவர்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து சென்று அங்கே உழவு செய்வதற்கு காட்டி கொடுத்து அதற்கு பிறகு தொழுவித்தார்கள். நபி அவர்களும் தொழுதார்கள். மலையை விட்டு இறங்கி வந்தார்கள், வீட்டுக்கு வந்தார்கள். இப்பொழுது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சொன்ன சரித்திரம் எங்களுக்கு தெரியும். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னார்கள், நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம், அல் அமீன் என்ற பெயரெடுத்த உங்களுக்கு அல்லாஹ் எந்த ஒரு தீங்கும் செய்ய மாட்டான், நீங்கள் இதை பற்றி ஒன்றும் யோசிக்க வேண்டாம். முன்னைய வேடங்களை தெரிந்த என்னுடைய தாத்தாவுடைய மகன் வரக்கத்துடன் நோபல் இருக்கிறார், அவரிடத்திலே போய் இது சம்பந்தமான செய்திகளை கேட்டுவிட்டு வருவோம், கொஞ்சம் பொறுத்திருங்கள் என்று நபி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அடுத்த நாள் நபி அவர்களை அழைத்து கொண்டு வரக்கத்துடன் நோபல் அவர்களிடத்திலே செல்லுகின்ற நேரத்தில் வரக்கத்துடன் நோபல் அவர்கள் நபி அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா, இப்படி உங்களிடத்திலே ஒருவர் வந்து எப்ரா என்று சொல்ல நீங்கள் அதற்கு மா அனுப்பிப்பாரையும் எனக்கு ஓத தெரியாது என்று சொல்லி இருந்தால், சௌராத்திலே வருகிறது இறுதி நபி அவர்களுக்குத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இக்ரா என்ற வார்த்தையை சொல்லுவார்கள். அந்த நபி எழுதவும் வாசிக்கவும் தெரியாதவர் என்பதனால் அவர் சொல்லுவார் மா அனுப்பிப்பாரையும். இந்த நிகழ்வு நடந்திருந்தால் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீர் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றீர் என்று சொல்லுகிறார். சொன்னது மாத்திரமல்ல, அந்த வரக்கத்துக்கு நோக்கில் அவர்கள் நபியவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதற்கு பிறகுதான் உங்களுக்கு கஷ்டங்களும் நோவினைகளும் வரப்போகிறது. அல் அமீன் என்று மக்கள் போற்றியிருந்தார்கள், நம்பிக்கையாளர்கள் எல்லாம் மக்கள் சொன்னார்கள். என்றாலும் இப்பொழுது நீங்கள் ஏகத்துவ போதனையை மேற்கொள்ள போனால் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், உங்களை ஏற்றுவார்கள், உங்களை தூற்றுவார்கள், சூனியக்காரர்கள் சொல்லுவார்கள், ஊரை விட்டுமே திரட்டியும் விடுவார்கள் என்று கூறினார்கள். அந்த ஒரு கட்டம் வந்தால் முஹம்மதே நான் உயிரோடு இருந்தால் உமக்கு நான் உதவி செய்வேன் என்றும் அந்த வரக்கத்து முன்னோக்கம் சொன்னார்கள். இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்த பிறகு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கவலையோடு சொன்னார்கள், கதீஜா உன்னுடைய தாத்தாவுடைய மகன் சொன்னதை நீ கேட்டாயா? என்னுடைய இந்த ஏகத்துவ போதனை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்களாமே, நான் யாரிடத்தையும் சொல்வது கதீஜா என்று நபி அவர்கள் அழுதார்கள். இப்பொழுது அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய இரண்டு கரங்களையும் நீட்டி நபி அவர்களிடத்திலே சொன்னார்கள், எந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டுமோ சொல்லித்தாருங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஏன் கவலைப்படுகிறீர்கள்? முதல் முதலாக இந்த பூவுலகத்திலே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை நபியவர்கள் நாவு சொல்ல இன்னொரு நாவு சொல்லி இருக்கும் என்றால் அது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. கண்ணியவான்களே சோர்களே, இப்பொழுது நபியவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த ஏகத்துவ போதனையை மக்களுக்கு சொல்ல முற்படுகின்ற பொழுது மக்கள் ஏசினார்கள், தூற்றினார்கள், சூனியக்காரர் என்று சொன்னார்கள், பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள், பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா இதற்கெல்லாம் பதிலடி கொடுத்தான். இந்த நபி பைத்தியக்காரன் அல்ல என்று அல்லாஹ்வே ஆயத்தை இறக்கினார், இவர் சூனியக்காரன் என்றெல்லாம் ஆயத்தை இறக்கினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஏகத்துவ போதனையை மேற்கொள்கின்ற பொழுது ஆதரித்தவர்கள் ரொம்ப குறைவு, அவர்களுக்கு தொந்தரவுகள் கொடுக்க நிறைய பேர் தயாராக, மிகப்பெரிய கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டது. மக்காவுடைய வாழ்க்கையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட கஷ்டத்தை போன்று வேறு எந்த நபிமார்களும் பட்டதில்லை. எந்த அளவு சென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒழித்து கட்டுவதற்கு தீர்மானம் எடுத்தார்கள். அவர்கள் தகச்சதுடைய நேரத்திலே வீட்டை விட்டு இறங்கி வருவார்கள், காபாவை நோக்கி வருவார்கள், ஹரம் ஷரீஃபிலே தொழுவதற்கு வருவார்கள். வருகின்ற அந்த வழியிலே என்ன செய்தார்கள் தெரியுமா? முட்களை அப்படியே நடுநிசி நேரத்திலே கொண்டு வந்து பரப்பி விடுவார்கள், நபியவர்களின் காலிலே சுத்த வேண்டும் என்பதற்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முட்களை எல்லாம் அகற்றிவிட்டு அப்படியே பள்ளி வாசலுக்கு வருவார்கள். கண்ணியவான்களை சோர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு கட்டத்திலே பார்த்தார்கள் இந்த நபிக்கு எந்த தொந்தரவு செய்தும் அவர் அதை ஏதோ சகித்துக் கொள்கிறார், இவரை ஒழித்து கட்டுவதற்கு வேறு தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலிருந்து வருகின்ற வழியிலே போவதற்கு இடம் வைக்காமல் அப்படியே முச்சடிகளை அப்படியே கொண்டு வந்து குவித்து விரல்களை குவித்து நபியவர்கள் வருகின்ற பொழுது பத்த வைத்து விட்டார். இப்பொழுது பெரும் நெருப்பு பத்துகிறது, நபி அவர்களுக்கு வர முடியாது. இஸ்லாத்தை ஏற்றிருந்த குறுகிய தொகையினராக இருந்த சஹாபாக்கள் தியாகத்தோடு அந்த நெருப்பை அகற்றி நபியவர்களை பள்ளிவாசலுக்கு அழைத்து வந்தார். கண்ணியவான்களை சோர்களே, இது சம்பந்தமாக குர்ஆனுடைய ஆயத்துக்கள் இறங்கிய சரித்திரம் எங்களுக்கு தெரியும். அபூ லஹபுடைய மனைவி இதற்கு பெரியொரு உதவி செய்யப்படுவதாக இருந்தார். அல்லாஹு தஆலா அவர்களை சபித்த சரித்திரங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஏகத்துவ போதனையை ஒழித்து கட்டுவது மாத்திரமல்ல, நபியையே ஒழித்து கட்ட வேண்டும் என்ற தீர்மானத்தில் இப்படி முயற்சி செய்தார்கள். நபியவர்கள் ஹரம் ஷரீஃபிலே தொழுகின்றார்கள், அவர்கள் தொழுகின்ற பொழுது ஒட்டகத்தின் அழுகிய குடலை கொண்டு வந்து கொட்டிய சரித்திரம் எங்களுக்கு தெரியும். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை அகற்றிய சரித்திரம் எங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே இருக்கின்ற பொழுது ஒரு பிள்ளையை போட்டு கழுத்தை அப்படியே திருப்பதற்கு முயற்சி செய்த சரித்திரம் எங்களுக்கு தெரியும். நபி அவர்கள் மிக சிரமத்தோடு அதிலிருந்து தப்பிய சரித்திரம் எங்களுக்கு தெரியும். இப்படி ஊடகங்கள்ல அடுக்கடுக்காய் சொல்லிக் கொண்டு போனால் எப்பொழுது முகத்துடைய போதனையை மேற்கொள்ள ஆரம்பித்தார்களோ அன்று தொட்டே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனையோ தொந்தரவுகளை கொடுத்து கொண்டே இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தார்கள் பொறுத்தார்கள் பொறுத்துக் கொண்டே இருந்தார். கடைசியாக என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது, மக்காவை விட்டு மதீனாவுக்கு போக வேண்டும் என்று இப்பொழுது ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்ள தயாராகிறார்கள். இந்த நபி அவர்கள் வீட்டை விட்டு எங்கும் தப்பி ஓட்டி ஓடிவிடக்கூடாது என்பதற்காக என்ன செய்கின்றார்கள்? இப்பொழுது மக்காவில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்கீங்கள் ஒன்று திரண்டு அங்கே ஒரு ரகசிய கூட்டம் ஒன்றை மேற்கொள்கின்றார்கள், ரகசியமாக ஒரு ஆலோசனை கூட்டம். அதில் அபூஜஹல் முக்கிய பங்கு வகிக்கிறான். அவன் தான் இந்த ஆலோசனையை முன்வைத்தான். என்ன ஆலோசனை? நாங்கள் இந்த நபியை கொண்டு விட வேண்டும், இவரை விட்டுவிடக் கூடாது, இதற்காக நாங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டும். இந்த நபியை கொண்டு அவருடைய ரத்தத்தை ஒரு கோப்பையில் எடுத்து எங்களுடைய குடும்பத்தில் ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒவ்வொரு சொட்டு சொட்டு கொஞ்சம் கொஞ்சம் அனுப்ப வேண்டும். இந்த ஆலோசனை எல்லோரும் விரும்பினார்கள். நபி அவர்களை கொல்ல தீர்மானித்தார்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவர்களுடைய ஒவ்வொரு கோப்பை குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராத்திரம் படைத்த மாணவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். சொன்னார்கள், நீங்கள் ஆயுதங்களோடு இங்கு வர வேண்டும், நபியுடைய வீட்டை முற்றுகையிட வேண்டும். நடுவிற்கு நேரத்திலே அவர் பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது கதவை திறக்கின்ற பொழுது நீங்கள் அப்படியே அவர்களை குத்தி கொண்டு அப்படியே அவர்களை வெட்டி ரத்தத்தை எடுக்க வேண்டும். வாலிபர்களும் உற்சாகமாக தயாரானார்கள். அம்புகள் ஈட்டிகளோடு நபி அவர்களை கொலை செய்வதற்கு வீட்டை சூழ குடை சூழ நிற்கின்றார்கள். அல்லாஹு தஆலாவுடைய குதிரத், அல்லாஹ் பாதுகாக்க நாடினால் எவராலும் தடுக்க முடியாது. அல்லாஹுடைய உதவியை யாருமே தட்ட முடியாது. வீட்டுக்குள்ளிருந்து நபி அவர்கள் வருகின்றார்கள். வாசல் படியிலே வைத்தகன் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நபி வருவதை. ஆனால் அல்லாஹு தஆலா அந்த நபியை அந்த 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 முஷ்ரிக்கீங்களுக்கு காட்டி கொடுக்கவில்லை. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதுதான் கதவை திறந்து நபி அவர்கள் வெளியே போகின்றார்கள். ஒருவருக்குமே தெரியாது. கதவை திறந்தார்கள், வெளியே போனார்கள், கதவை அடைத்துக் கொண்டார்கள். இப்பொழுது எல்லோரும் திணறி போயிருக்கின்றார்கள். கதவு இன்னும் திறக்கப்படவில்லையே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு போய் இருக்கார்கள். அல்லாஹு அக்பர். விடுகிறது. என்ன ஆச்சரியம்! அந்த நபி ஏன் இங்கு வரவில்லை என்று கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே போய் பார்த்தால் நபி அவர்களுடைய அந்த இடத்திலே அலிவலி இல்லாதவர்கள் தான் இருக்கின்றார்கள். அதற்கு அலிவலி இல்லாதவர்களை ரசூலுல்லாஹ் ஏன் அந்த இடத்திலே வைத்தார்கள்? கண்ணியவான்களே, சோர்களே, கொலை அச்சுறுத்தல் ஒன்று இருக்கிறது. ஆயிரங்களோடு வீட்டை சூழ மக்கள் இருக்கின்றார்கள். இந்த நிலைமையிலே அலிவலி இல்லாதவர்களை தனிமையாக ஏன் அந்த வீட்டிலே நபி அவர்கள் வைத்தார்கள்? உலமாக்கள் எழுதுகின்றார்கள், ரசூலுல்லாஹி சொல்லாக்குமார்கள், தான் தப்பித்து அலிரலியல்லாஹர்களை மாற்றிக் கொடுத்ததற்கு வைக்கவில்லை. நபியோர்கள் அலியையும் கூட்டிக் கொண்டு சென்றிருப்பார்கள், அலிரலியல்லாஹர்களை கூட்டிக் கொண்டு செல்லவில்லை. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களோடு இந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் இவ்வளவு பெரிய விரோதிகளாக இருந்தாலும் கொண்டு துளைக்க வேண்டும் என்றிருந்தாலும் இவரை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று கோபப்படக்கூடியதாக இருந்தாலும் கூட அந்த மக்காவிலே நம்பகரமான ஒரு மனிதர் அவர்களுக்கு யாருமே கிடையாது. இந்த நபியை தவிர தங்களுடைய அமானிதங்களை கொண்டு வந்து இவர்களிடத்திலே தான் வைப்பார்கள். ஏசுவார்கள், தூற்றுவார்கள், சூனியக்காரன் சொல்வார்கள், பைத்தியக்காரன் சொல்வார்கள், கொல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். சொன்னாலும் கூட அந்த நபியவர்களிடத்திலே தான் தங்கத்தையும் வெள்ளியையும் பணத்தையும் காசையும் கொண்டு வந்து கொடுப்பார்கள். இதை நீங்கள் வைத்திருங்கள், கேட்கின்றது என்றாருங்கள். நபியவர்கள் அவர்களுடைய சொத்துக்களை எடுத்து பாதுகாப்பாக வைப்பார்கள், அமானிதத்தை அப்படியே வைப்பார்கள். இந்த அமானிதத்தை நபியவர்கள் அலிவெளிநாடுக்கு ஒப்படைத்து விட்டு சென்றார்கள். அலியே, நான் சென்று விட்டால் யாரும் சொல்லக்கூடாது இந்த முஹம்மது எங்கள் சொத்துக்களை சுருட்டிக் கொண்டு சென்று விட்டார் என்று. எனவே இந்த அமானிதங்களை கொடுத்து விட்டுத்தான் நீங்கள் வர வேண்டும் என்றுதான் அலிவெளிநாடுகளை விட்டுவிட்டு நபியவர்கள் போனார்கள். கண்ணியவான்களே, சோர்களே, இப்பொழுது இவர்கள் உள்ளே வந்து பார்க்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் அவர்களை காணவில்லை. இப்பொழுது இவர்களுக்கு தெரிந்துவிட்டது, ஏதோ இவர்கள் எங்காவது சென்றிருப்பார்கள். ஊகித்தார்கள், மதீனாவுடைய பாதையிலே ஓடுவோம் என்று எல்லோரும் ஓடினார்கள். விரைந்து ஓடி போய் தேடினார்கள். தேடுகின்ற பொழுது அங்கே தௌர் குகையை நோக்கி போகின்றார்கள். அந்த இடத்தில் இருப்பார்கள் என்ற ஒரு யூகத்திலே அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறார். தௌர் குகையின் அருகிலே போய் பார்க்கின்றார்கள். ஆச்சரியம், இன்னும் கூட போய் பார்க்கலாம் தௌர் குகை. அந்த குகையின் உள்ளே இருந்து நீண்ட தூரத்துக்கு சுரங்கம் மாதிரி ஒரு பெரிய ஒரு குகை அல்ல. பார்த்தால், கொஞ்சம் வெட்டி பார்த்தால் உள்ளே இருப்பவர்கள் தெரிகின்ற அளவுக்கு உள்ள குகை தான். ஆனால் அந்த குகையிலே நபியவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கின்றார்கள். குகை வாசலுக்கு சென்றவர்களுக்கு அல்லாஹ் காட்டி கொடுக்கவில்லை. ஏன்? அல்லாஹ் பாதுகாப்பதாக முடிவு கட்டி விட்டானே. இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? அந்த குகையிலிருந்து விட்டு தொடர்ந்து மதீனாவை நோக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணம் செய்தார்கள். மதீனாவுக்கு சென்ற செய்தி மக்கத்து முஷ்ரிக்கீங்களுக்கு கேள்விப்பட்டது. பொறுக்க முடியாத கவலை அவர்களுக்கு. என்ன செய்தார்கள்? மதீனாவினுடைய செய்தி நாளுக்கு நாள் மக்காவுக்கு வருகிறது. அங்கு இத்தனை பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களாம், இத்தனை பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களாம், குபாவிலே ஒரு பள்ளிவாசலை கட்டிவிட்டார்களாம், மஸ்ஜித் நபவிக்குரிய ஏற்பாடு நடக்கும், இதுவெல்லாம் கேள்விப்படப்படப்படப்பட இப்பொழுது இவர்களால் தாங்க முடியாது. மக்கத்து முஷ்ரிக்கீங்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஒன்று திரண்டார்கள். யுத்தத்துக்காக தயாரானார்கள். பதிலுடைய போர்க்களத்துக்கு சென்று விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி போகிறது, பதிலுக்கு ஒரு படை வந்திருக்கிறது முஸ்லீம்களை தாக்குவதற்காக. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே யுத்த தயாரிப்பில் இருக்கவும் இல்லை, நாயகத்தோடு யுத்தத்தை பற்றி சொல்லவும் இல்லை. என்றாலும் இப்பொழுது அல்லாஹ்வுடைய உத்தரவும் வந்துவிட்டது, அவர்களாக வந்துவிட்டால் நீங்களும் தயாராகத்தான் வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாயகத்தோழர்களும் 313 பேர்கள் அந்த நாயகத்தோழர்களை அழைத்துக் கொண்டு அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், பதிலுடைய போர்க்களத்துக்கு சென்றார்கள். பதிலுடைய போர்க்களத்துக்கு சென்றார்கள். அந்த போர்க்களத்தினுடைய நிலைமை பார்த்தால் அது என்ன, ஒரு நீண்ட பாடம், ஆனால் சுருக்கமாக சொல்கிறேன், ஒரு பயங்கரமான நிலைமை. முஷ்ரிக்கீன்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் குதூகலத்தோடு இருக்கின்றார்கள், அவர்கள் இசை கருவிகளோடு கூத்தாடிக்கொண்டு வருகின்றார்கள், அவர்கள் பெரிய ஆக்ரோஷத்தோடு வந்திருக்கின்றார்கள். 1000 பேர்கள், அவர்கள் ஆயுதங்களை பார்த்தால் ஆச்சரியம், மினுமினுக்கக்கூடிய ஆயுதங்கள், வாகனங்கள் அந்த அளவுக்கு அவர்களிடத்திலே இருக்கிறது. படையை பார்த்தால் பெரும் படை, இங்கு 313 பேர், அவர்களிடத்திலே 1-2 குதிரைகளும் ஒட்டகங்களும் தான், ஆயுதங்களும் உடைந்த ஏதோ தரம் குறைந்த ஆயுதங்கள் தான். பார்க்கின்ற பொழுது இந்த முஸ்லிம்களை பார்த்தால் அந்த காலத்திலே இருக்கின்றவர்கள் ஒரு புத்திசாலி என்ற அடிப்படையிலே நடுநிலைமை வகித்து, இரண்டு கூட்டத்திலும் யார் புத்திசாலி என்று பார்த்தால் முஸ்லிம்களை மட்டம் தட்டி பேசுவார்கள். மடத்தனமாக இந்த கூட்டத்தை எடுத்துக்கொண்டு இந்த முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கின்றார்களே என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு ஒரு வெளிரங்க தோற்றத்தில் பார்க்கின்ற பொழுது எந்த விதமான அமைப்பும் கிடையாது, படுதோல்வியோடு புறந்து விட்டு ஓடுவார்களே என்று ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கின்ற ஒரு சின்ன ஒரு கூட்டம். ஆனால் இங்கே பெரும் கூட்டம் ஆயுதங்களோடு இருக்கின்றார்கள். ஆச்சரியமான காட்சி. இப்படி இருக்கின்ற பொழுது அல்லாஹு அக்பர், அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், சுஜூதிலே விழுந்தார்கள், அல்லாஹ்விடத்தை கெஞ்சுகின்றார்கள், யா அல்லாஹ், விரல்விட்டு என்னும் சொக்க தொகையினர்களோடு உன்னுடைய தீனுக்காக போர் புரிய வந்திருக்கிறார்கள் நாயனே, இவர்கள் இன்றோடு அறிந்துவிட்டால் உன்னுடைய மார்க்கத்தை இந்த உலகத்திலே ஹயாத்தாக்க முடியாது, பாதுகாக்க வேண்டும் உன்னுடைய பொறுப்பு நாயன் என்று அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்தார்கள், அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்தார்கள். கண்ணியவான்களே சகோதரர், பதிலுடைய போர்க்களம் 313 சஹாபாக்களுக்கும் 1000 முஷ்ரிக்கீன்களுக்கும் இடையிலே நடக்கவில்லை, அந்த பதிலுடைய போர்க்களம் குஃபருக்கும் இஸ்லாத்துக்கும் இடையிலே நடந்தது, தீனுக்கும் மாற்றமானவர்களுக்கும் இடையிலே நடந்தது, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய எதிரிக்கும் இடையிலே நடந்தது. படைத்த நாயன் அல்லாஹு தாலா அந்த சஹாபாக்களின் உள்ளங்களை பார்த்தார், அவர்களுடைய ஊரத்தை பார்த்தார், அவருடைய தியாக உடலை பார்த்தார், அவருடைய நிலைமைகளை பார்த்தார், அவருடைய ஆடைகளை பார்த்தார், அவர்களுடைய ஆயுதங்களை பார்த்தார். அவர்கள் இந்த நிலைமையில் இருந்தும் இவ்வளவு தைரியமாக என்னுடைய தீனுக்காக தயாராக வந்தார்களா? அல்லாஹு அக்பர். அல்லாஹு தஆலா கைவிடவில்லை. யுத்தம் மும்முரமாக நடக்கிறது, ஒரு பயங்கரமாக நடக்கிறது. அல்லாஹு தஆலா வானலோகத்திலிருந்து மலக்குமார்களை இறக்கினார். மலக்குமார்கள் இறங்கி வருகின்ற காட்சிகளை முஷ்ரிக்கீன்கள் கூட காணக்கூடிய அளவுக்கு இருந்தது. பயங்கரமான அமைப்பிலே முஸ்லிம்களின் பட்டாளம் ஒரு பிரமாண்டமான பட்டாளமாக மாறிவிட்டது. பார்ப்பதற்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த முஷ்ரிக்கீன்கள் வெறுந்தோடக்கூடிய அளவுக்கு படு தோல்வி விட்டார்கள். பெரும் பெரும் தலைவர்கள் அப்படியே கொலை செய்யப்பட்டார்கள். 313 பேருக்கு முன்னால் தரம் குறைந்த ஆயுதங்களோடும் வாகன குறைவுகளோடும் வசதி குறைவோடும் வந்த இவர்களுக்கு மத்தியிலே படுதோல்வியுற்றோமே என்று எவ்வளவு பெரிய வெக்கமாக இருக்கும், எவ்வளவு பெரிய ஒரு அவர்களுக்கு ஒரு மானசீக களங்கம் ஏற்பட்டிருக்கும். மக்காவுக்கு திரும்பி வந்தால் மக்காவில் இருக்கக்கூடிய எல்லோருமே பேசுகின்ற பேச்சு, சின்ன கூட்டத்தில் தோல்வி அடைந்து கொண்டு வந்துட்டோமே, இந்த சின்ன கூட்டத்தில் அடி வாங்கி கொண்டு வந்துட்டோமே, இந்த 313 பேரிடத்தில் நாங்கள் கேவலமாகிட்டோமே, இவர்களால் தாங்க முடியாத ஒரு பிரச்சனையாக மாறிவிட்டது என்றார் சொல்லி. இப்பொழுது மக்காவில் எல்லோருடைய ஒரு ஒரு விதமான வைராக்கியம் என்ன தெரியுமா, இந்த முஸ்லிம்களை கூண்டோடு ஒழித்து கட்ட வேண்டும், எங்களை கேவலப்படுத்தி விட்டார்கள், பெரும் பெரும் தலைவர்களை கொலை செய்து விட்டார்கள், இவர்களை ஒழித்து கட்டுவதற்கு நாங்கள் முடியுமான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் தயார் செய்தார். அல்லாஹ் அக்பர். இப்பொழுது அடுத்த வருஷம் உஹதுடைய போர்க்களத்துக்கு வந்துவிட்டார். பதிலிலே தோல்வியுற்று போனவர்கள் உஹதுக்கு வந்தார்கள். முன்பை விட 1000 பட்டாளங்களை கூட்டிக் கொண்டே வந்தார்கள். முஸ்லிம்களும் ஓரளவு கூடிவிட்டார்கள். இவர்கள் 3000 என்றால் அங்கே 1000 பேர் ஆகிவிட்டார்கள். உஹதுடைய போர்க்களத்துக்கு வந்தார்கள். அங்கும் ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஒரு சிக்கல் நடந்தது எங்களுக்கு தெரியும். ஒரு மலையிலே 50 சஹாபாக்களை வைத்திருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போர் முடியும் வரைக்கும் இறங்க வேண்டாம் என்று சொன்னார்கள். ஏதோ ஒரு அமைப்பிலே யுத்தம் மும்முரமாக நடந்து காவிர்கள் வெருண்டோடுகின்ற ஒரு காட்சி தென்பட்டது. மலையிலிருந்து உடனே இறங்கி விட்டார்கள். காவிர்கள் மறுபக்கமாக சுற்றி வந்து தாக்க ஆரம்பித்தார்கள். ஆரம்பத்தில் உகதிலே முஸ்லீம்களுக்கும் ஒரு கொஞ்சம் தோல்வி போன்று ஏற்பட்டு கடைசியிலே அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. கண்ணியவான்களை சோர்களே பதிலே வந்து முஸ்லீம்களை தாக்கினார்கள், உகதிலே வந்து முஸ்லீம்களை தாக்கினார்கள். உகதுடைய யுத்தம் நபி அவர்கள் திட்டம் திருத்தி செய்த யுத்தம் அல்ல, பதருடைய யுத்தம் நபி அவர்கள் திட்டம் திருத்தி செய்த யுத்தம் அல்ல. இதற்கு பிறகும் சுமார் 20-27 யுத்தங்கள் நடந்தது. அத்தனை யுத்தங்களும் நபியோர்கள் முதலாவது தயாராகி போன யுத்தம் எதுவும் கிடையாது. அனைத்து யுத்தங்களும் முஷ்ரிக்கீன்கள் வந்து குவிந்ததனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், படையெடுத்தார்கள். உள்ளதை கொண்டு அவர்கள் போனார்கள். ஆனால் படுதோல்வியோடு அவர்கள் விருந்தோடினார்கள். கடைசியாக மதீனாவிலே என்ன செய்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யூதர்களை அழைத்து சில ஒப்பந்தங்கள் செய்தார்கள். நீங்கள் இந்த நாட்டிலே எங்களோடு இருக்கின்றீர்கள், நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், யுத்தம் செய்ய வேண்டாம், பிரச்சனைப்பட வேண்டாம், நாங்கள் உங்களுக்கு எதிராக ஒன்று செய்ய மாட்டோம், நீங்களும் எங்களுக்கு எதிராக ஒன்று செய்ய வேண்டாம், எங்களுக்கு எதிராக யாரும் யுத்தம் கொடுக்க வந்தால் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டாம், உங்களுக்கு எதிராக யாரும் யுத்தம் கொடுக்க வந்தால் நாங்களும் உதவி செய்ய மாட்டோம், நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருப்போமே என்று ஒரு முடிவு. அந்த யூதர்கள் சொன்னார்கள், நல்ல விஷயம், அப்படியே செய்வோம் சொன்னார்கள். கண்ணியவான்களை சொல்கிறேன், இந்த யூதர்களுடைய அமைப்பை பற்றி சொல்வதாக இருந்தால் தமிழில் சொல்வார்கள், ஒரு யூதன் உன்னோடு கை கொடுத்தினால் உன் கைவிரலை எண்ணிப்பார். அர்த்தம் என்ன, முஸ்தாபா செஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா கையை கொடுத்து முஸ்தாபா செஞ்சிருக்கும், எடுக்கிற நேரத்தில் நொந்து கொடுக்க மாட்டாது, ஆனா ஒரு விரலை கலட்டி எடுத்திருப்பான். கையை கொடுத்துட்டு எடுத்தாலும் கையை முதல்ல எண்ணிப்பாரு, உனக்கு நோகாமலே ஒரு விரலை கலட்டியும் எடுத்துருவான், அந்த அளவுக்கு ஆற்றலாம். இதுதான் இந்த யூதனுடைய தந்திர புத்தி. எனவே அவர்கள் இந்து நேற்றெல்லாம் அந்த காலத்திலிருந்து இவர்களுடைய தன்மை இப்படித்தான். நபி அவர்களுக்கு முன்னால் சமாதானம் பேசுவது கொண்டு பேசினார்கள், நபி அவர்களை ஆதரிப்பது கொண்டு அழைத்தார்கள். உண்மையில் நாங்கள் உங்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் இப்படியே இருந்து கொண்டு என்ன செய்தார்கள் தெரியுமா, நபி அவர்களை ஒழித்து கட்ட தீர்மானம் எடுத்தார்கள். அதுவே ஒன்றுதான் நபி அவர்களோட மசூராசிரியர்களுக்கு அழைப்பது கொண்டு அழைத்து ஒரு சுவரடியிலே முன்பு சொன்னேனே உட்கார வைத்தார்கள். பாறாங்கல்லை திருகைக்கல்லை உருட்டிவிட முயற்சியார்களே, அந்த சதி திட்டத்துக்கு பிறகுதான் நபி அவர்கள் முடிவெடுத்தார்கள், இவர்களை ஒரு நாளும் நம்ப முடியாது, இவர்கள் பொல்லாதவர்கள். எனவே வந்தார்கள், முடிவெடுத்தார்கள், மதியினால் இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லோரும் சென்று விட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அவர்களாலும் ஒன்றும் செய்ய முடியாது, அவர்களுடைய தந்திர உபாயங்களும் சூழ்ச்சிகளும் வெளியாகிவிட்டது என்பதை தெரிந்து அவர்கள் முடிவு கட்டினார்கள், சரி நாங்கள் மதியினாய் விட்டு வெளியாகிறோம். மதியினாவிற்கு வெளியாகி ஹைபர் என்ற பகுதியில் போய் தங்கிவிட்டார்கள். ஹைபருடைய பகுதியிலே போய் தங்கிய அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா, சுமார் அங்கிருக்கக்கூடிய அத்தனை யூதர்களையும் ரகசியமாக சந்தித்து 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 முஸ்லீம்களுக்கு எதிராக தூண்டி விட்டார்கள். கடைசியாக ஹைபருடைய போர்க்களத்துக்கு சுமார் 5000 பேர்களுக்கு மேற்பட்ட படையை தயார்படுத்திக் கொண்டு அங்கே வருகின்றார்கள். வந்து அப்படியே மதீனாவை சூழ முற்றுகையிட்டு விட்டார்கள். பயங்கரமான ஒரு நிலைமை, முஸ்லீம்களை எல்லா பக்கத்திலும் தாக்குவதற்கு தயாராகி விட்டார்கள், கூட அமைத்து விட்டார்கள். இந்த நிலைமையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், அங்கும் அவர்களை தாக்குவதற்காக போகின்றார்கள். அவர்களுக்கு தோல்வி ஏற்பட்டுவிடும். அதற்கு பிறகு ஹந்தக்குடைய யுத்தம் நடக்கிறது. ஹந்தக்கிலே வந்து அவர்கள் முற்றுகையிட்டு விட்டார்கள். இப்பொழுது நபி அவர்கள் நாயகத்தோடர்களை அழைத்தார்கள், மசூரா செய்தார்கள், எங்களுக்கு தெரிய மகளை தோண்டினார்கள். அது நீண்ட சரித்திரம். இப்பொழுது ஹந்தக் அங்கே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தோல்வியை கொடுத்து நபி அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கிறான், சஹாபாக்களுக்கு வெற்றியை கொடுக்கிறான். யுத்தம் நடக்காமலேயே அங்கே கடும் புயல் காற்று வீசுகிறது. அங்கே அவர்கள் பயந்து ஓடிவிடுகின்றார்கள். இப்படி பார்க்கின்ற பொழுது மேலான சொல்கிறே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒழித்து கட்ட வேண்டும், அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை இல்லாதொழிக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ திட்டங்களை அன்று தொட்டு அவர்கள் செய்து கொண்டே வந்தார்கள். அவர்கள் எடுத்த முடிவுகளில் ஒன்றுதான், இந்த முஸ்லீம்களை அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு, இந்த முஸ்லீம்களோடு நேருக்கு நேராக நின்று சண்டை குடித்து தாக்கி பிடிக்க முடியாது, இவர்களோடு யுத்தம் செய்து இவர்களை ஒழித்து கட்ட முடியாது. இவர்களை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா, இவர்களுக்குள்ளே நாங்கள் நுழைந்து இவர்களை போன்று நாங்கள் நடித்து இவர்கள் போன்று நாங்கள் இருந்து கொண்டு இவர்களை இவருடைய கொள்கைகளை மாற்ற வேண்டும், இவர்களுடைய தன்மைகளை மாற்ற வேண்டும், நபியுடைய மாற்றத்தை இவருடைய உள்ளத்திலிருந்து எடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை இவருடைய இடத்திலிருந்து கலக்க வேண்டும், இவர்களிடத்திலே பாசிலான கொள்கைகளை திணிக்க வேண்டும், அது சூசகமாக கொடுக்க வேண்டும், இஸ்லாத்திலேயே தோற்றத்திலே கொடுக்க வேண்டும், அப்படி கொடுத்துத்தான் இந்த முஸ்லீம்களை வலுக்கெடுக்கலாம் என்ற முடிவிலே எங்களுக்கு தெரியும். அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லக்கூடியவர் உஹதில் வைத்தே இந்த முடிவை எடுத்து விட்டார். உஹதுடைய போர்க்களத்துக்கு நபி அவர்கள் போகின்றார்கள், 1000 பேர்களோடு போகின்றார்கள். 1000 பேர்களோடு உஹதுடைய மைதானத்துக்கு நெருங்குகின்ற பொழுது அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுடைய தலைமையின் கீழ் 300 பேர் பின்வாங்கிவிடுகிறார்கள். இவர்கள் தான் அந்த முனாஃபிக்கீங்க, இவர்கள் தான் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட திட்டம் தீட்டியவர்கள். அன்று தொட்டு இன்று வரைக்கும் இவர்களுடைய சதி திட்டங்கள் உலகத்திலே இருந்து கொண்டே இருக்கிறது. இஸ்லாத்தை அழிப்பதற்கு, இஸ்லாத்தை ஒழிப்பதற்கு, இஸ்லாத்தை இல்லாது கட்டுவதற்கு அவ்வளோ பெரிய தீர்மானங்களை அவர்கள் செய்து கொண்டே வருகின்றார்கள். கண்ணியவான்களே சோர்களே, உலகத்திலே கல்லையும் மண்ணையும் மரத்தையும் எதையாவது ஒன்றை வணங்குகின்றவர்களை நாங்கள் பார்த்தால் நேரடியாக அவர்களின் எந்த ஒரு கொள்கையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம். வெளிப்படையாக தெரிகிறது அவர்கள் பார்த்திலே இருக்கின்றார்கள். ஆனால் இந்த உண்மத்துக்குரிய ஒரு சோதனை என்ன தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவது போன்று வணங்கிக் கொண்டு, அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுவது போன்று ஓதிக்கொண்டு, நபியுடைய ஹதீஸை சொல்லுவது போன்று சொல்லிக்கொண்டு அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்வது இருக்கிறதே, இது ஆபத்தாயங்கரமாகும். இந்த நிலைமை அன்று தொற்று இன்று வரைக்கும் உலகத்திலே ஒவ்வொரு கூட்டமும் இருந்து இந்த செயற்பாட்டிலே இருந்து கொண்டே வருகின்றார்கள். அவர்களை பார்த்தால் தோற்றத்தில் முஸ்லீம்களாக இருப்பார்கள், அவர்களை பார்த்தால் பேச்சிலே கலிமாவை சொல்லுவார்கள், அவர்களை பார்த்தால் குர்ஆனையும் ஓதுவார்கள், அவர்களை பார்த்தால் அல்லாஹ் ரசூல் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்களுடைய கொள்கையை பார்க்கின்ற பொழுது எங்களுடைய உண்மையான கொள்கை எதுவாக இருக்க வேண்டுமோ அதற்கு நேர்மாற்றமான கொள்கைகளை வைத்திருப்பார்கள். இப்படிப்பட்ட கொள்கையை உடையவர்கள் ஏராளம் தாராளமான கூட்டம் உலகத்தில் உருவாகிவிட்டார்கள். கண்ணியவான்களை சோழர்களே, எந்த ஒரு கூட்டத்தையும் தாடி நாம் பேச முடியாது, எந்த ஒரு கூட்டத்தையும் தாடி பேச வேண்டிய தேவையும் கிடையாது. எங்களுக்கு தேவையான கொள்கை என்ன, நாங்கள் எந்த ஆசையாக இருக்கிறோம், நாங்கள் எந்த நபியை எப்படி ஏற்க வேண்டும், நாங்கள் எந்த நபியை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த முறையிலே நாங்கள் ஏற்றுக்கொண்டால் அரசுகள் இல்லா எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். இதற்கு மாற்றமாக நாங்கள் எங்காவது வருகின்ற புதிய புதிய கருத்துகளுக்கு காது கொடுத்து விட்டு அவர் சொல்றது சரிதானே என்று அந்த பின்னால் போவோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய ஈமானுக்கு அது சோதனையாக மாறிவிடும், எங்களுடைய ஈமானை அது பறித்தெடுக்கக்கூடியதாக ஆகும். எனவே அந்த காலம் தொட்டு இந்த இஸ்லாத்துக்குள் இருந்து கொண்டே இஸ்லாத்துக்கு எதிரான சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு நாள் ஒரு தொலைபேசி அழைத்து வந்தது. அகில இலங்கை ஜமியத்துல்லமாவில் இருந்து பிரச்சார குழு சம்பந்தமானவர்கள் சொன்னார்கள், அக்ரத் உடனடியாக வர வேண்டும், நீங்கள் நூறடியாக போகணும். நூறடியாக அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை, இன்று வியாழக்கிழமை. அப்பொழுது நான் முக்கியமான ஒரு இடத்துக்கு ஒரு சுத்பா பிரசங்கமும் கொடுத்திருந்தேன். அப்பொழுது நான் சொன்னேன், அவசரமாக வர முடியுமாக இருந்தால் வருவேன். அவர்கள் சொன்னார்கள், உடனே போய்விட்டு அங்குள்ள சின்ன சிக்கல்கள் கொஞ்சம் பார்த்து விட்டு உடனே வந்து விடுவோம். சரி என்று வாகனத்திலே ஏற்பாடு செய்து நாங்கள் இப்பொழுது போகின்றோம். அங்கு சென்று பார்த்தால் அல்லாஹ் அக்பர், அங்குள்ள பள்ளிவாசல் நிர்வாகிகள் அவர்கள் எங்களை அழைத்தார்கள். கொஞ்சம் பாரமாகவும் பேசினார்கள். என்னவென்றால், பல தடவை ஜமியத்துலமாவுக்கு அறிவித்து கொடுத்திருக்கின்றார்கள், இங்கு ஒரு சின்ன ஒரு சிக்கல் இருக்கு, ஏதாவது தீர்த்து வைக்க வாருங்கள் என்று. உண்மையில் அகில இலங்கை ஜமியத்துலமாவும் அவர்கள் அழைத்த அழைப்பு அவ்வளவு தேவையான ஒரு நிலைமை என்பதை உணரல, ஏனென்றால் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. அதனால இரவு ஒவ்வொரு ஊர்லேயும் சின்ன சின்ன பிரச்சனை நடக்கிறதானே என்ற போலதான் அங்கு இருந்திருந்தாங்க. ஆனால் ஏதோ இனி இவங்க கெஞ்சுறதுக்காக வேண்டி கொஞ்சம் பேர் அனுப்பினாங்க. நாங்கள் போன பிறகு பார்த்தா அங்குள்ள பிரச்சனையை பார்க்கின்ற பொழுது மெய் சொல்லுக்கக்கூடியதாக இருக்கு, ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. கண்ணியவான்களே, அவர்கள் ஆறுதல் படுத்தி உங்களை பிரச்சனைகளை சொல்லுங்கன்னு சொன்னதும் அவர்கள் சொன்னார்கள், அது ஒரு 40-50 பேர் எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறாங்க, பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்கிறாங்க, அழகாக தலப்பு அடிச்சிருக்கிறாங்க, ஜுப்பா உடுத்திருக்கிறாங்க, எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. பார்த்தா தொழுகிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. எங்களோட ஒரு பாடசாலையில ஒரு ப்ரோக்ராம் வைக்கணும்னு சொல்லி அவங்க கூப்பிட்டாங்க. அவங்க வரலாமான்னு அனுமதி கேட்டாங்க. பாடசாலையிலிருந்து கண்ணியமான சௌர்களே, இப்பொழுது அங்கு சென்று பார்த்தால் அவர்கள் சொன்னார்கள், பாடசாலையில் ஒரு நிகழ்ச்சி செய்வதற்காக அவர்கள் வருவதாக சொன்னார்கள். பாடசாலை அனைவரும் ஆசிரியர்களும் எங்களிடத்தில் வந்து கேட்டுக்கொண்டார்கள், அனுமதி கொடுப்பதா, எந்த இயக்கம் என்ன மாதிரி ஒன்றும் விளங்குதில்லை. இவர்கள் சொன்னார்கள், கொடுத்து பாருங்கள், ஏதாவது பிரச்சனை வந்தால், பிரச்சனைக்குரிய விஷயங்கள் பேசினா எங்களை நீங்கள் கொடுங்க. பெண்ணியவாங்கில சோர்களை பாடசாலையில் அனுமதி கொடுத்தார்கள், நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறார்கள். வந்தால் ஒரு பேனர் ஒன்று அடித்திருக்கிறார்கள், பிரம்மாண்டமான ஒரு பேனர். உண்மையில தலப்பா இருக்குது, ஜுப்பா இருக்குது, தாடி இருக்குது, குரானுடைய ஆயத்தை எழுதுறாங்க, பயான் பண்றாங்க. கொண்டு வந்து பாடசாலையில் அப்படியே வைத்த அந்த பேனர்ல ஒரு பக்கம் துர்கா தேவியுடைய ஃபோட்டோ இருக்கு, இந்துக்களுடைய அவர்கள் கடவுள்கள் சொல்லக்கூடிய துர்கா தேவியுடைய ஃபோட்டோ. மறுபக்கத்தில் இந்த பக்கத்தில் சந்திரனை அப்படியே போட்டு அதில் ஒருவருடைய உருவத்தை பற்றி சொல்லு, எல்லாரும் அதை சொல்றது போல, கும்பிடுறது போல. தோற்றத்தில் முஸ்லீம்கள், ஆனால் வந்து இப்பொழுது அவர்கள் பேசுகின்றார்கள், எல்லா மதமும் ஒரு ஒன்றுதான் என்று ஒரு கருத்தில் அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னால், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சந்திரன்களை தெரிகின்றார்கள், ஹஜ்ரத் கல்லிலே இருக்கின்றார்கள், இப்படி ஒரு சில கருத்துக்களை அப்படியே போட்டு அந்த படங்களை எல்லாம் போட்டு அந்த பெரிய பேனர் மட்டும் தயார் செஞ்சதல்ல, கண்ணியவான்கள் அவர்களே அவர்கள் தயார் செய்த ஒன்றையும் எடுத்து காட்டினார்கள். சிங்கள மொழியில், தமிழ் மொழியில், அரபு மொழியில், உருது மொழியில், நான்கு பாட்டையிலும் அப்படியே அனைத்தையும் எழுதியிருக்கிறார்கள். முற்று முழுதாக இஸ்லாத்துக்கு நேர்மாற்றமான பிரச்சனை, சுருக்கை இஸ்லாத்துடைய தோற்றத்திலே வந்து கண்ணியவான்களை சோர்களே, அந்த மக்கள் ஆக்ரோஷப்பட்டு கவலைப்பட்டு இப்படியும் எங்களுடைய இஸ்லாத்துக்கு இருப்பாண்டுபட்டு அவர்கள் நடவடிக்கை எடுத்தார். அவருடைய சில பாஸ்போர்ட்டுகளை கூட எடுத்து பார்த்தார்கள், ஹஜருலத்து கல்லு, அதை முத்தமிடக்கூடிய புத்தோக்களும் வேறியா வைத்திருக்கிறார்கள். பாஸ்போர்ட்ல எத்தனையோ ஒன்றா விசாக்கள் கட்டுறது, ஹஜுடைய விசாக்கள். கண்ணியவான்களை சோர்களே, எவ்வளவு பயங்கரமான ஒரு நிலைமை. இப்பொழுது அவர்களுக்குரிய நடவடிக்கை எடுத்து அவர்களை அனுப்பி வைக்க முடிவு எடுத்தார்கள், அவர்களை அப்படியே அனுப்பிவிட்டார்கள். அந்த புத்தோக்கள் அதை எல்லாம் எடுத்து நூரடியாவில் ஒரு நடு பஜாரில் அன்று வெள்ளிக்கிழமை அடமட ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் அத்தனை பேர்களும் வந்து அந்த அந்த இடத்துல வந்து மூன்று பாசையிலும் அங்கே சில பயான் நிகழ்ச்சிகளையும் செய்தார்கள். சுமார் ஒரு ஆறு வருடங்களுக்கு முன்னால், மூன்று நாலு வருடங்களுக்கு முன்னால் நடந்த செய்தியும் நினைக்கிறேன். கண்ணியவான்களை சோர்களை, இப்படி ஒன்று இருந்தல்ல, அண்மை காலமாக எமது நாட்டுக்குள்ளும் இப்படியான பல கொள்கைகளோடு மக்கள் ஊடுருவி ரொம்ப அன்பாக கதைத்து மக்களுடைய உள்ளங்களை கவருகின்ற வார்த்தைகளை சொல்லி அப்படியே எங்களுடைய கொள்கைக்கு மாற்றமான சில கொள்கைகளை கொண்டு வந்து சேர்க்கின்றவர் சொல்லுகின்ற பொழுது யாரும் புறணிக்க வேண்டாம். ஹக்கை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு கேட்க வேண்டும். நான் தவறுகள் இருந்தால் இந்த தவறு எப்படி என்னிடத்திலே வந்ததோ தெரியாது என்று தௌபா செய்ய வேண்டுமே தவிர, பிடிவாதமாக இருந்து யாரும் செயற்பட்டால் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அந்தஸ்து கண்ணியம் பரிசுத்த குர்ஆன் அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லித்தான். அந்த நபியவர்கள் உண்மையில் மலக்கும் அல்ல, அந்த நபியவர்கள் வந்து ஒளியினால் படைக்கப்பட்டவர்களும் அல்ல, அவர்கள் உண்மையில் மனிதர்கள் தான், மனிதர்களை சேர்ந்தவர்கள் தான். ஆனால் அவர்களுடைய அந்தஸ்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற வசனங்கள் இருக்கிறதே, அது வேறு எவருக்குமே கிடையாது. அந்த நபியவர்களுடைய அந்தஸ்தை விட மிகுதமான அந்தஸ்து வேறு யாருக்கும் கிடையாது. அந்த நபியவருடைய குணத்தை போன்ற ஒரு குணம் வேறு யாருக்கும் கிடையாது. அந்த நபியவருடைய தன்மையை போன்ற தன்மை வேறு எவருக்குமே கிடையாது. அல்லாஹுக்கு அடுத்தபடியாக கண்ணியம் என்றால் அந்த நபிக்கு என்பதை அல்லாஹ்வே சொல்லித்தார். வல்லாஹின் இஜ்ஜத்து வலி ரசூலிஹி, கண்ணியம் அல்லாஹுக்கு அவனுடைய ரசூல். எனவே இந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை குறைக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் எதையாவது பேசுவோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய ஈமானுக்கு பெரிய சோதனை. அதே நேரத்தில் இருக்கிற இந்த நபியோர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியத்தை விட கூடுதலாக கொடுத்து அல்லாஹ்வுடைய இடத்திலே நபியை வைத்தால் அப்பொழுது உங்களுடைய மனசு சொல்லும். நபியோர்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் எவ்வளவு கொடுத்திருக்கிறானோ அதை விட கூடுதலாக கொடுத்து அல்லாஹ்வுடைய இடத்திலே நபியோர்கள் வைத்தால் குற்றவாளி. அதே நேரத்தில் நபியோர்களுக்கு கொடுக்கப்பட்ட கண்ணியத்தை குறைத்து மதித்து சாதாரண ஒரு மனிதனை போன்று என்று நபியோர்களை பேசினாலும் அவர் குற்றவாளியாக. சிலர் சாதாரணமா பேசுற சிலர் தெரியாதனமாக ரசூல்லா அமெரிக்கால பிறந்திருந்தா லாங் சூட் செட் தான் எடுத்திருப்பாங்க, அரபு நாட்டில் பிறந்ததுனாலதான் ஜும்பா எல்லாரும். இது ஒரு அதபான ஒரு வசனம் அல்ல, ஒழுக்கம் உள்ளவர் பேசுகின்ற ஒரு வசனம் அல்ல, அல்லாஹ்வுடைய நபிக்கு பேசுகின்ற ஒரு வசனம் அல்ல. அப்படியான அர்த்தம் என்ன? அவர் நினைக்கிறார் ஏதோ நான் சாதாரணமா பேசுகிறேன் அறிவோடு பேசுகிறேன் என்று. இல்லை, இந்த கருத்து எங்கிருந்தோ இவருக்கு திணைக்கப்பட்டு தெரியாதனமா இவர் பேசுகிறார், தெரியாதனமா பேசுகிறார். அறியாமையினால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியத்தை குறைச்சு பேசுகிறார். ரசூலுல்லாஹ்வும் எங்களை போல மனுஷன்தான், அவரும் என்ன தவறு செய்யாமலோ அல்லாஹு அக்பர். இங்கதான் அல்லா அந்த நபியை எல்லா விதத்திலும் பாதுகாத்திருக்கிறார். நபிமார்களை தவறிலிருந்து அல்லா பாதுகாக்கிறார். ஏனென்றால் அவர்கள் நம்பகரமானவர்கள், அவர்களுடைய சொற்களை நாங்கள் நம்ப வேண்டும். எனவே அந்த நபிமார்களை அல்லா பாதுகாத்திருக்கிறார். இப்பொழுது அந்த நபியும் தவறு செய்யக்கூடியவர் என்று சொன்னால் இவருடைய நிலைமை என்ன? இதாஜா ரசூலுல்லாஹி வல் ஃபத்ம் வரஐதன்னா தயதுஹுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா ஃபதப்பி பிஹம்தி ரப்பிக்க வத்தவக்கல் அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் உங்களுக்கு வந்து சேர்ந்தா மக்கள் கூட்டம் கூட்டமாக தீனுக்குள்ள வந்து நுழைவாங்க. இந்த ஒரு கட்டத்தை கண்டா நபிய நீங்க அல்லாஹுக்கு தஸ்பீஹ் செய்து இஸ்திக்பாரும் செய்யுங்க. வெளிரங்க வசனம் பாவம் செய்ததுதான் இஸ்திக்பார் செய்யணும். இந்த வசனம் இறங்கியதுதான் ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுகின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அழுகின்றார்கள். குர்ஆனை விளங்கியவர்கள் அழுகின்றார்கள். நாயகத் தோழர்கள் கேட்டார்கள், சந்தோஷமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, ஏன் அழுகுறீங்க? சொன்னாங்க, இல்லை, இதுல அல்லாஹ் எங்களுக்கு நபி அவர்களை வஃபாத்து நெருங்கி விட்டதை சொல்லுகிறார். எந்த ஒரு அமலுடைய முடிவிலும் இஸ்திக்பாரை அல்லாஹ் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார். தொழுது முடிகிறோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 செஞ்சிருக்காமா? நல்லமலுக்கு பிறகு இஸ்திக்பார். இப்பொழுது நபியோருடைய நுபுவத்துடைய காலம் முடிகிறது, இஸ்திக்பார் செய்யுங்க. காலம் முடிந்தது என்ற காரணம் அபூபக்கர் அழுதார். இதுதான் குர்ஆனுடைய விளக்கம் என்றும். இது அல்லாஹ் தஆலா கொடுத்த அறிவு. இன்று எம்மில் எத்தனையோ பேர்களுடைய நிலைமை குர்ஆனுடைய ஆயத்தை எடுத்தால் தன்னுடைய வெளிரங்கமான சில புத்தியை வைத்துக் கொண்டு வசனத்துக்கு கருத்து சொல்வார்கள். மற்றவர்களை பெருத்தரும் உலமாக்களை மடியமாக்குவார்கள். அவர்கள் சொல்லுகின்ற கருத்தை தான் தட்டி விடுவார்கள். இவர் ஏதோ எங்களுக்கு தெரியாத நேர்த்தா சொல்லுவார். குர்ஆன் விளங்குகிறது அப்ப எங்களுக்கு ஏதாவது நேர்த்தா சொல்லுவார். குர்ஆனுடைய விளக்கமே அவர்களுக்கு தான் குர்ஆனுடைய விளக்கம் இருக்கிறது என்று கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரமல்ல அல்லாஹ்வே சொல்லிவிட்டார். யார் ராசிஹூன பில் இல்ம், குர்ஆனுடைய ஒரு ஒரு வசனத்தை சரியாக விளங்குவதற்கு அந்த குர்ஆனுடைய அந்த பாசையை முதலாவது விளங்க வேண்டும். பாசையில் இருக்கக்கூடிய ரகசியத்தை விளங்க வேண்டும். எவ்வளவு பெரிய நடக்கிறது, எவ்வளவு பெரிய நடக்கிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் ஒன்றை சொன்னால் வழங்கிக் கொள்ளலாம். அல் ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன், புகழ் அனைத்தும் அல்லாஹுக்குத்தான். இந்த வசனத்தை வெளிரங்கத்தில் பார்த்தால் என்ன, எல்லா போலும் அல்லாஹுக்கு அவ்வளவு புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கு அவ்வளவுதானே. இந்த அம்பு என்ற சொல்லோடு வந்திருக்கக்கூடிய அலிஃப்லாம் எந்த விதமான புகழ் இருக்கிறோம் அத்தனை புகழும் அல்லாஹுக்குத்தான். இந்த ஒரு வசனத்துக்கு உலமாக்கள் சொல்லுகின்ற பதில் என்ன தெரியுமா? ஹம்து கதீபின் கதீனி, ஹம்து கதீனின் ஹாதிசின், ஹம்து ஹாதிசின் கதீனி, ஹம்து ஹாதிசின் ஹதீஸ் ஹாதிசி. அல்லாஹ் அல்லாஹை புகழ்ந்து கொண்டாலும் அந்த புகழும் அவனுக்கு, அல்லாஹ் ஒரு அடியானை புகழ்ந்தாலும் அந்த புகழும் அவனுக்கு, ஒரு அடியான் அல்லாவை புகழ்ந்தால் அந்த புகழும் அவனுக்கு, ஒரு அடியான் அடியான புகழ்ந்தால் அந்த புகழும் அல்லாஹ். ஒரு கிளியை பார்த்து எவ்வளவு அழகா இருக்குதுன்னு சொன்னா இந்த புகழ் யாருக்கு தெரியுமா? படத்து நாயனுக்கு தான், வேற யாருக்கும் இல்ல. கிளிக்கு இல்ல, கிளிக்கு அழகா கொடுத்த ரொம்ப எவ்வளவு நல்ல பயம் பண்றீங்க என்று சொன்னா அது வந்து சொன்னவருக்கு புகழில்லை, அல்லாஹுக்கு தான் போகும். எல்லாமே அல்லாஹுக்கு புகழ். இப்ப எனக்கு அறிவிருக்குன்னு சொல்லணுமா? ஒரு வசனம் இதனுடைய ஆளுநர் கருத்து தெரியாது. எனவே குர்ஆன் ஹதீஸ் விளையாட்டல்ல. அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் பயப்படுகிறேன் கியாம நான் நெருங்குகின்ற காலகட்டத்திலே மக்களிலே ஒரு கூட்டம் வருவார்கள், குர்ஆனை திறப்பார்கள், அவர்கள் தன் இஷ்ட பிரகாரம் அதற்கு விளக்கம் சொல்வார்கள். ஆனால் அவர்களுக்கு விளக்கம் சொல்ல தகுதி கிடையாது. கண்ணியவான்கள் அவர்களே, இல்மை ஆழமாக கற்ற உலமாக்கள் ஒரு கருத்தை சொல்லலாம், வித்தியாசமான கருத்து இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் இல்மை கற்றுக்கொள்ளவே இல்லை. எங்கோ கேட்டோம், எங்கோ பார்த்தோம் என்பதற்காக இல்மு பேசக்கூடியதாக நாம் ஒரு நாளும் ஆகிவிடக்கூடாது. எங்களுக்கு சந்தேகம் வருகிறதா, எங்களுக்கு பிரச்சனை ஏற்படுகிறதா, விளக்கம் உள்ள உலமாக்கிடத்திலே போய் அமர்ந்து பொறுமையாக இருந்து கேட்டுக்கொள்ள வேண்டும். நிதானமாக அந்த விஷயங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். மார்க்கத்தினுடைய சில அறிவுகள் பேசுவதற்கு சில இடங்கள் இருக்கிறது, அந்த இடத்தை தாண்டி பேச முடியாது. முதலாம் வகுப்பு மாணவனுக்கு பத்தாம் வகுப்பு மாணவனுடைய கணக்கு கொடுத்து அவன் செய்ய மாட்டான். இப்ப முதலாம் வகுப்பு மாணவனோடு பேசுறது அவன் திருப்பான் ஒன்று ரெண்டு தான் நான் படிச்சிருக்கிறேன். விளங்காது. அந்த மட்டத்தில் அவருக்கு அந்த அறிவு தான் இருக்கிறது. தன்னை ஒரு பெரிய அறிஞராக கருது கொள்வது ஆபத்தயங்கள். கற்றது கொஞ்சம் தான் எங்களுக்கு இருக்குது, கொஞ்சத்திலும் கொஞ்சம். சொன்னா கொஞ்சம் ஈட்டியா குத்துற மாதிரி கோபம் வரும். இந்த சபையில எத்தனை பேருக்கு ரெண்டு ரக்காத்து உருப்படியா சொல்ல தெரியும் என்று கேட்டா எத்தனை பேர்களுக்கு எத்தனையோ விஷயத்துல குறை இருக்கு. தெரியாது, அதே தெரியாது. ஒரு ஆங்க முழுமையான சட்டத்தோடு தஜ்வீதோடு குர்ஆன் ஓத தெரியுமா கேட்டா தெரியாது. குர்ஆன் ஓதுகின்ற குராத்துகள் எத்தனை முறை இருக்கு கேட்டா அது தெரியாது. ஒவ்வொன்றா அடுக்கடுக்கா கேட்டுக்கொண்டு போகின்ற நேரத்தில் அறிவுல எவ்வளவோ குறை இருக்கிறோம். ஆனா பெரிய ஞானி மாதிரி பேசக்கூடிய அளவுக்கு ஆகி விட்டோம் என்றா எங்களை பத்தி நாங்க யோசிக்கணும். அல்லாஹ் அக்பர். எனக்கு தெரியாது பேசணும், எனக்கு தெரியாது. தெரிஞ்சவங்களுக்கு பஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஆலமூன். தெரியாட்டி தெரிந்தவர்களிடத்துல கேட்டுக்கொள்ளுங்க. குர்ஆன் சொல்லுங்க, தெரிந்தவர்களிடத்துல கேட்டு படிங்க. எவ்வளவு படிச்சிருக்கோம். பயங்கரமான ஒரு ஜமான். சிலருக்கு இன்டர்நெட்ல போயிட்டு அவர் தப்சீர் பேசுறாரு, பேஸ்புக்ல போயிட்டு ஹதீஸ் பேசுறாரு, வாட்ஸ்அப்ல போயிட்டு ஆதாரம் சொல்றாரு. அங்க அப்படி நடக்கிற எதையுமே நம்ம நெட்டுக்குள்ள தப்சீர் போட்டிருக்கிறது. எத்தனையோ தப்சீர் பார்த்தா அவர் ஆலிம் ஹாபிஸ் ஹாஜி எல்லாம் போட்டிருப்பாரு. அவரை உலகத்தில் யாரும் தேடி பார்த்தது இல்லை. அவர் ஒரு யூதனா இருப்பார், அல்லாஹ் பாதுகாப்பு. அவர் ஒரு யூதனா இருப்பார். அல்லது எங்களோட கொள்கைக்கு நேர்மாற்றமானவர்களாக இருப்பார். சொல்லிக்கொண்டே போகின்ற பொழுது நல்லது போல தெரியும். இவர் பாப்பா நல்லதுதான் இருக்குது. அறிவு பேசினா நல்லது போல தான் தெரியும். இதுக்கு ஒரு ஆதாரம் சொல்றதாக இருந்தா நீதிமன்றத்துக்கு போங்க, ரெண்டு லோயர்ஸ் மார் பேசுறத பாருங்க. ஆச்சரியமா இருக்கு. அவரும் போய் சொல்ல, இவரும் போய் சொல்லல, கட்டாயமாக அவரும் போய் காரணம். ஒரு ஆள் காணி, ஒரு ஆள் பிடிச்சு கொண்டிருக்கிறாரு, அவரும் பேசுறாரு, இவருக்கு தான் இந்த காணி சொன்னமெண்டு, இவரும் பேசுற, இவரு தான் இவருக்கு தான் சொன்னமெண்டு. ஆதாரத்தை ரெண்டு பேரும் நிரூபிச்சு காட்டுறாங்க. ஆச்சரியமா இருக்குன்னு பொய் சொல்லலையே, ரெண்டு பேரும் சொல்ற மாதிரி சரியாத்தானே இருக்கிறது. ஆனா யாரோட பொய்யாரா இருக்கணுமே. ஆனா எப்படி எழுமோ வார்த்தைகளினால் பேசி காட்டுகின்றார்கள். அங்கே சரியாகத்தான் தென்படுது, சரியாகத்தான். எங்களோட சமுதாயத்துக்கு ஏற்பட்ட ஆகப்பெரிய நோய் என்ன தெரியுமா? யாராவது ஒரு குர்ஆன் ஆயத்தை ஓதி காட்டினா அது குர்ஆன் தானே சொல்றாரு. யாராவது ஒரு ஹதீஸ் ஓதி காட்டினா ஹதீஸத்தானே சொன்னாரு. இப்படி வந்திருக்காங்க. அவ்வளவு அந்த ஆயத்து எந்த கட்டத்தில் எந்த நேரத்தில் எப்படி இறங்கிச்சு, அந்த ஹதீஸ் எந்த நேரத்தில் எந்த கட்டத்தில் எந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை ஒரு ஹதீஸை எடுக்கிறதுக்குரிய இடம் என்ன, எப்படி எடுக்கலாம், இந்த சட்டத்தை இப்ப எடுக்கலாமா, இதை எடுக்கிறதுக்குரிய வழிமுறை என்ன, இது எப்படி வந்துச்சு, எந்த நேரத்தில் இறங்கிச்சது, எந்த கட்டத்தில் யாருடைய விஷயத்தில் இறங்குது, இதெல்லாம் விளங்கணும். இந்த பாடத்தை நடத்துறதா பெரிய பாடம், அந்த பாடம் விளங்காது நிறைய பேர். அது மதரசால போயிட்டு ஆறுதலா உட்கார்ந்து பார்த்தா தெரியும். எனவே கண்ணியமானவர்களின் சோர்களை முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். எனக்கு மார்க்கத்தினுடைய அறிவுல எவ்வளவு குறைபாடு இருக்குது, நான் பெரிய ஞானி போன்று மார்க்கத்தை பற்றி பேசப்போக கூடாது, தவறான சிந்தனைகளும் கொள்கைகளும் என்னிடத்தில் வந்து சேர்ந்தால் நான் ரொம்ப நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்துல மிக கவனமாக இருக்கலாம், மிக கவனமாக இருக்கும். இப்ப என்னோட சமுதாயத்துக்குள்ள வந்திருக்கக்கூடிய நிலைமை இதுதான். இந்த உலகமயமாக்கப்பட்ட ஒரு சமுதாயம் அப்படி என்றால், ஒரு 25-30-35 வருஷத்துக்கு முன்னால் எங்களை நாட்டுடைய நிலைமை, இந்த நாட்டு மக்கள் இதுக்குள்ளே இருப்பாங்க, அக்கோபாத்தில் அது மட்டும்தான் அவருக்கு தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. இப்ப வீட்டில் ரூம்ல தான் இருக்கிறாரு, ஆனா அவர் ஜப்பானுக்கும் போறாரு, லண்டனுக்கும் போறாரு, ரஷ்யாவுக்கும் போறாரு, அமெரிக்காவும் போறாரு, காபாவுக்கும் போறாரு, எல்லாம் போறாரு, எல்லா இடத்துக்கும் போயிட்டு வராரு. பள்ளியில ஹுத்பா கேட்டு திரும்ப போய் வீட்டிலே கேட்கிறாரு. எத்தனை இடங்கள்ல ஹுத்பா முடிச்சுட்டு போன பிறகு சொல்றேன், பயம் கேட்டேன், நான் இங்க வந்து காலியில பயம் பண்ணா நீங்க கண்டிப்பா எப்படி கேட்டீங்க? நான் கேட்டோம் அவ்வளவுதான், அப்படித்தானே காரணம். இல்லை இங்க பண்ற பயம் உடனே நெட்ல போகுது, அப்படியான காலம். கண்ணியவான்களை சோர்களே, அந்த அளவுக்கு ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்க இந்த கருவிகளின் ஊடாக போய் இன்மை தேடுகின்ற ஒரு நிலைமை வருகின்ற பொழுது ரொம்ப நிதானமாக பார்க்க வேண்டும். சொல்றதெல்லாம் காதல போட்டுக்கொண்டு பேசுறதெல்லாம் சரி போன்று கண்டால் எங்கட உள்ளத்தை நாங்க படம்படுத்தோம், ரொம்ப குறைந்தா இருக்கு. குரானுக்கு தப்தீர்களோட நெட்டுக்குள்ள போனோம்னு சொன்னா நல்லது கிடைச்சா சரி, இல்லாது போனால் மறுபக்கம் போயிடும். ஹதீஸுக்கு தப்தீர்களுக்கு போனா அல்லாஹ் பாதுகாக்கணும், நல்ல முறையில் எழுதினவங்களுக்கு கொடுத்தது கிடைச்சா சரி, இல்லா போனா நாங்க ஏதோ இந்தியா போய் சேர்ந்து பயங்கர அப்படியான சமம். பத்துல் பாரியில இமாம் அவர்கள் எழுதுகின்றார்கள், தஜ்ஜாலை பற்றி எழுதுகின்ற பொழுது, இந்த தஜ்ஜால் உலகத்தில் வருகின்ற பொழுது நான் தான் தஜ்ஜாலன் சொல்ல மாட்டான், தஜ்ஜால் பச்சை பொய், பயங்கர பொய்காலத்துக்கும் தஜ்ஜால் தஜ்ஜால் பொய் சொல்றவன். குரான்ல சைத்தானை பற்றி எல்லா சொல்ல இருக்கிறான், இந்த சைத்தான் அதுவும் அதுவும் அதுவா சைத்தானோட விரோதி, விரோதியா இருந்து கொள்ளுங்க, ஆனா தஜ்ஜால் பேர் சொல்லல. தஜ்ஜால் குரான் வந்திருக்கேங்க, உலமாக்கள் எழுதுறாங்க குரான்ல எல்லாம் தஜ்ஜாலை பத்தி சொல்லவே விரும்பல, அந்த அளவுக்கு பொய்காரன் அவர், பயங்கர பொய்காரம். ஆனா சூசகமா எல்லா இடத்துலயும் நல்லா சொல்லியிருக்கிறான் குரான்ல, இவரும் பயங்கர பொய்காரன். ஆனா இவன் உலகத்துல வந்தா இவனுடைய பின்னால எவர்கள் எல்லாம் போவார்கள் தெரியுமா? ஒரு கட்டத்தில் எழுதுறாங்க உலமாக்களும் போவார்கள். எப்படி தெரியுமா சொல்லுவார்களா? இந்த தஜ்ஜாலை பத்தி எங்களுக்கு தெரியாது, அவன் எவ்வளவு பொய்காரன் எங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் போய் பேசி பார்த்துட்டு வருவோமே நாங்கள் என்று சொல்லி போகிறவர்கள் அடுத்த நாள் கேள்விப்படுவோமா? அந்த போன மௌலியமான தஜ்ஜாலோட தான் இருக்கிறான், போனவங்க திரும்பி வரல அவங்க பாட்டில சேர்ந்து என்று அவன் பேசுகின்ற பேச்சு, அவன் பாணி, அவன் அந்த லோ, இவங்களை மதிமயக்க வச்சிருவேன், இவங்களை கண்டவும் இதில் பார்த்து அப்படி சொல்றது சரிதானே, அந்த அளவு காட்சி. கண்ணியவான்களை தோர்களே, அவன் ஆரம்பத்தில் மாதிரிதான் எப்படி தெரியுமா? அவ்வளவு எத்தனை விழாயா, நான் ஒரு ஒரு இறைநேசர் என்றுதான் அவன், நல்லாவுடைய ஒரு வழி பார்த்தா மக்கள் மயங்கிடுவாங்க, பேசுற பேச்சு அவ்வளவு தத்துவ பேச்சு இருக்கும், மதிவாங்க. இப்ப ஒரு பெரிய ஒரு கூட்டம் அவனோட சேர்ந்து இருப்பான், பிறகுதான் நுபுவத்தை வாதிடுவான், நான் ஒரு நபி. இப்ப ஒரு கூட்டம் விலகிடுவாங்க, நபி வரமாட்டான். இப்ப மத்த கூட்டம் சொல்லுவாங்க நபி வரமாட்டாங்களே, நீங்க நபி என்று சொல்றீங்களே, கடைசி நபி ரசூலுல்லாவே, அவன் அதுக்கு ஆதாரம் சொல்லுவான். ரசூலுல்லா சொல்றாங்க லா நபிய பாதி, எனக்கு பிறகு நபியே வரமாட்டான், நபி வாரது. அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள், நுபுவத்தில் வருவார்கள், நபியாக வரமாட்டார்கள், ஏற்கனவே அவர்கள் நபி, ஆனால் இப்பொழுது நுபுவத்தோடு வரவில்லை, இந்த உம்மத்தில் ஒருவர் தான் வருவாங்க. எனக்கு பிறகு நபியே வாழவில்லை. தஜ்ஜால் சொல்வான், லா இல்லை நபியும் நபி. நபி அவங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா, அந்த வசனத்தை மாத்தி சொல்லுவான், அதே வசனத்தை அவனுடைய அறக்கத்தை மாத்தினா கருத்து வித்தியாசம். லா நபியே வாதி என்றா எனக்கு பிறகு நபியே வரமாட்டார்கள். லாவ மட்டும் சொல்லி லா இல்லை நபியும் வாதி என்றா எனக்கு பிறகு ஒரு நபி வருவார்கள் என்ற கருத்து அப்படின்னு சொல்லுவான். மக்களும் நம்பிடுவாங்க. இப்ப அவனோட ஒரு கூட்டம் இருப்பாங்க, நீங்க தான் நபி என்று கூட. அதற்கு பிறகுதான் அவன் உலூஹியத்தை வாதிடுவான், நான் தான் அல்லாஹ் அல்லாஹு. இப்பதான் சேர்ந்திருந்தவங்க எல்லாம் யோசிப்பாங்க, ஓ அல்லாஹ்வா இவன் இப்படி சொல்றானே. அப்ப ஒரு கூட்டம் வெளியாகிடுவாங்க, ஆனா இன்னொரு கூட்டம் அவனோட இருப்பான், நீ சொல்றது சரிதான் பார்த்தா அப்படி தெரியுது என்று அவனுடைய காட்சிகள் அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் பயங்கரம் பயங்கரம். அதை சொல்ல முடியாது. பறிகொடுக்கக்கூடிய நிலைமையில் நாங்கள் மார்க்கம் பேச ஆரம்பிப்போம் இன்று அந்த சோதனை எங்களை நாட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்கு. பல அமைப்புகள்ல ஊடுருவல்கள் நடக்குது. அல்லாஹை பற்றி, அல்லாஹுடைய ரசூலை பற்றி, தீனை பற்றி, அமலை பற்றி கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய கருத்துக்களை அப்படியே பறிச்சு எடுத்த உடனே அவர் அதிலிருந்து விலகிறார். சஹாபாக்களை பற்றி கொஞ்சம் ஒரு தப்பெண்ணத்தை கொடுத்தா உடனே அவருந்து விலகிறார். ஹஜரத் அபூபக்கர் சித்திக் எல்லாம் யாரு, குர்ஆன்ல அல்லாஹு தஆலா வர்ணிச்ச ஒரு சஹாபி. ஆனால் இந்த அபூபக்கர் சித்திக் எல்லாம் ஏசக்கூடிய அப்பட்டமாக ஏசக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அன்னை ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் மனைவி, அந்த பரிசுத்தமான மனைவிமார்கள் ஏசக்கூடிய கூட்டம் இருக்கிறாங்க. உமர் ரலி அல்லாஹு அவர்கள் இரண்டாவது ஹலீஃபா, மக்களிடத்துல அவர்களை அப்படியே உள்ளத்தை அவருடைய தலையை கழுவி அவர்களுடைய அப்படியே மாற்றக்கூடிய ஒரு வாலிபர் ஒரு கூட்டத்துக்கு போனார். சஹாபாக்கள் ஏசுறாங்களா, இவன் ஏசுறத்தை கேட்டு வரணும், இப்படி எல்லாம் ஏசுறாங்க அப்படியே செய்யுமா என்று இவர் எப்பீனோட போனவர். அபூபக்கர் ஏசுறாங்களா, இப்படி ஏசுறான். இவர் போயிட்டு வந்து சொல்றாரா, அவங்க சொல்றது சரிதானே, அபூபக்கர் இல்லாம மோசம் தானே, உமர் இல்லாம கருள் தானே, அல்லாஹ் என்னவாப்பா சொல்றீங்க. கண்ணிய வாங்கின சோர்களே அவனுடைய ஈமானையே மாத்திட்டாங்க. இப்ப அவன் அபூபக்கர் சித்திக்கலாம் உமர் இல்லாம ஏத்துலாம். இவனுக்கு கொடுத்திருக்கு எப்படி தெரியுமா, இந்த அபூபக்கர் சித்திக்கலாங்களும் உமர் இல்லாங்களும் ஆட்சிக்கு அவசரப்பட்டவங்க பாத்தீங்க தானே. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ரசூல்லா மௌத் ஆயிட்டாங்க, ஜனாதா வீட்டு இருக்குது, அங்க போயிட்டு என்ன செய்யறாங்க, ஆட்சி சம்பந்தமா இல்லாத ஆட்சி சம்பந்தமா பேசுறாங்க. அபூபக்கர் பதவி எடுக்கணும்னு வந்தாங்க. உம்மத்தை பாதுகாக்கணும், உம்மத்து வழி சரியிடக்கூடாது, இந்த உம்மத்தை பொறுப்பு வகிக்கணும் என்ற நோக்கத்துல சகீபே பனிசாயால போயிட்டு என்ன செய்யறாங்க, பிரச்சனைகள் வந்துவிடக் கூடாது என்று அங்க போயிட்டு ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு வராங்க. எல்லாரும் அபூபக்கர் இல்லாமலுக்கு பயம் செய்யறாங்க. இந்த பயத்தை எடுத்துக்கொண்டு வந்து அபூபக்கர் இல்லாம வீட்டுக்குள்ள போய் அழுகிறாங்க, இந்த பொறுப்பை நான் எப்படி செய்வேன். சரித்திரம் எங்களுக்கு தாராளமாக தெரியும், அபூபக்கர் செஞ்சாங்க, ஆட்சிக்காக அவசரப்பட்டாங்களா, அவங்க அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டாங்களா, அப்படியாக இருந்து அடுத்த நாள் என் புடவைகள் எடுத்துக்கொண்டு யாவாரத்துக்கு போகணும், அந்த அபூபக்கர் செஞ்சிக்கிறாங்க, மனைவிதை கொண்டு வந்து வைத்திருந்து கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட அந்த பொருளை சேகரித்து கொண்டிருக்கிற இடத்தில் என்ன செய்யறாங்க, இனிப்பு பதார்த்தம் வாங்கணும், ஏதாவது காசு பணம் வேணும் என்று சொன்னதுக்கு என்ன சொன்னாங்க, வைத்திரு மாதிரி எடுக்க முடியாது. அப்ப மனைவி என்ன செஞ்சாங்க, அதுல கொஞ்சம் சேர்த்து சேர்த்து கொஞ்ச நாள் சேர்த்து வந்த பிறகு சொன்னாங்க, இன்னைக்கு தள்ளி சேர்ந்திருக்கிறது இந்த செய்வமான அபூபக்கர் சொன்னாங்க, இங்க பாரு இது வைத்திரு மாதிரி எடுத்த தள்ளி எங்களை வளமையான சாப்பாடுக்கு போகும், இது மேல் மிச்சமா இருக்குது, இதை கொண்டு போய் போடும். இவ்வளவு பெரிய அல்லாஹு அக்பர் அல்லாஹு பயந்து உம்மத்தை பாதுகாக்கிறதுக்கு தன்னுடைய பொருட்படுத்தி இந்த அபூபக்கர் சித்திக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, ஒன்று ரெண்டு அல்லா பாதுகாக்கணும், அதர் குமர் இல்லாங்களா, அதர் உஸ்மான் இல்லாங்களா. நான் மதீனாவில் ஹரம் ஷரீஃப்ல போயிட்டு கண்மணி ரசூல் சல்லாவுடைய ஜியாரத்துக்கிட்ட போறேன், அங்கிருந்து பார்த்திக மொழி பேசக்கூடிய ஒருவர் வந்தாரு, அவர் வந்து பேசினாரு, எங்க ரசூலுல்லாஹ் ஜியாரத்துன்னு கேட்டு அவரும் முதலாம் ஆண்டுக்கு வந்திருக்கிறார். நான் சொன்னேன் இதா இருக்குன்னு சொன்னேன், அவடத்திலிருந்தே திரும்பி வந்துட்டார். அல்லாஹ் அவடத்திலிருந்து திரும்பி வருகிறார். கௌலா சருப்பு கிட்ட வந்து நபி அவங்களுக்கு செலவாச்சு சொல்லல. ஏன் அபூபக்கரும் உமர் ரலியல்லாஹு அவடத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹ் கண்ணியவான்களே, சோர்களே, அன்பு சஹாபாக்கள் அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய தன்மை, அவர்களுடைய பக்குவம், அவர்களுடைய தகுதியா, அவர்கள் எந்த அந்தஸ்தில் இருந்தார்கள், நபியவர்கள் அவர்களை பற்றி என்ன சொன்னார்கள், அசரத்துல் முபஸ்ஸரா பின் ஜன்னால சேர்ந்தாங்க அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி இவர்கள் எல்லோரும். இப்படி இருக்க இந்த சஹாபாக்களை பற்றி ரசூலுல்லா சொன்னாங்க. அலிலாம் அவங்களை பார்த்து சொன்னாங்க, அலியே அவங்கள ஒரு கூட்டம் அளவுக்கு மிச்சம் உயர்த்துவாங்க. உண்மையில நபி அவர்கள் காலத்துக்கு அலிலாம ஒரு கூட்டம் சொன்னாங்க. முன்னு கொஞ்சம் சொன்னாங்க, அலி நீங்க தான் அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் என்ன பேச்சு பேசுறீங்க, நானா இது என்ன சொல்றீங்க? எங்களுக்கு தெரியும் அலிலாம அவர்கள் தன்மை கொடுத்த சரித்திரம் எங்களுக்கு தெரியும். அழிவுலாங்க கடுகளவும் அதை ஆதரிக்கல, ஆனா அவங்க முன்னுக்கே சொன்னாங்க. அழிவுலாங்க அளவுக்கு மிச்சம் உயர்த்தினாங்க. இந்த உலகத்தில் அப்படி எத்தனையோ கூட்டம் இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக்கலாங்க முதலாவது கலீஃபாவல்ல, அது அழிக்கு போக வேண்டியது. அப்படி சொன்னாலும் பரவாயில்ல, நுபுவத்து ரசூலுல்லாஹ்வுக்கு அல்ல, அது அழிவுலாங்களுக்கு போக வேண்டியது அப்படி சொல்ல. இந்த கருத்தை எல்லாம் சொல்லக்கூடியவங்க தொழுகிறாங்க, நோம்பு பிடிக்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு போறாங்க, குர்ஆன் ஓதுறாங்க. இன்றைக்கு குர்ஆன் ஓதக்கூடிய எத்தனையோ கூட்டம் உலகத்தில் ஒவ்வொரு கொள்கையோடு இருந்து கொண்டு அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னா இந்த குர்ஆனை நாங்கள் ஓதுறோம் எனக்கு தெரியுமா, சும்மா ஓதுறோம், இன்னொரு குர்ஆன் வரப்போகுதா இல்லாம இப்படியும் ஒரு கூட்டம் இருக்கிறது தெரியுமா எங்களுக்கு. அந்த கூட்டத்தோடு நெருங்கி இருக்கக்கூடியவங்க நினைச்சு இருக்கிறாங்க, அந்த கருத்து உள்ளவங்க இருக்காங்க, அதை சொல்ல மாட்டாங்க. ஏனே அவங்களுடைய எல்லா கருத்துகளையும் வச்சிருக்காங்க. இந்த குர்ஆன் போய் வேறொரு குர்ஆன் வரும் இல்லாம அடுக்கடுக்கா சொல்லிக் கொண்டு போனா எத்தனையோ நிலைமைகள் வரும். கண்ணியவான்களே, சோர்களே, அல்லாஹ்வுடைய மாளிகை, அல்லாஹ்வுடைய இடம், இந்த இடத்துல தீனுடைய இன்ப பேசுறோம். அல்லாஹ் எங்களை எல்லோருக்கும் விளக்கத்தை நசீபாக்கணும், எங்களுடைய ஈமான் அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்கள் ஒவ்வொருவரும் மிகவும் கவனத்தோடு இருந்து கொள்ளுங்கள், மிகவும் கவனத்தோடு. எந்த அளவுக்குன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய மாளிகை என்ற பேரில் பள்ளியை கட்டிட்டு அந்த பள்ளிக்குள்ளிருந்து வருடத்தில் ஒரு நாளில் ஆண்களும் பெண்களும் அப்படியே பள்ளிக்குள்ளே வருவாங்க. இதை கப்பால் எல்லாம் சொல்கிறதுக்கு நான் விரும்பல, உள்ள மாக்கள் இடத்துல நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். பள்ளிவாசல் இருப்பார்கள், அன்றைய தினம் அவர்களுக்கு கருத்தரிக்கின்ற குழந்தை ஒரு இமாமுடைய அந்தஸ்து என்ற கொள்கையோடும் உள்ளவர்கள் இருக்கிறார். இதற்கப்பால் மாற்றமான கொள்கையை பற்றி பேச வேண்டிய பயங்கர பயங்கரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸன் ரலியல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹு பற்றி ஏற்கனவே சொன்னார்கள். ஒரு நாள் ஹஸன் ரலியல்லாஹு அவர்களுடைய உடல்களை முத்தமிட்டார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு கழுத்தை முத்தமிட்டார்கள். ரெண்டு பிள்ளைகளும் சாதாரணமான பிள்ளைகள் அல்ல, நபியுடைய பேரக்குழந்தை அல்லவா. நபிக்கு எவ்வளோ அல்லாஹ் நுணுக்கத்தை விளக்கத்தை கொடுத்திருக்கிறானோ அதுபோல் அந்த குழந்தைகளுடைய உள்ளத்திலும் அவ்வளோ பெரிய விளக்கம் இருந்துச்சு. நபி அவர்கள் ஒவ்வொரு செயல்களையும் சின்ன வயசுலேயே நுணுக்கமாக பார்த்தாங்க. நபி அவர்கள் முத்தமிடுறதை பார்த்துட்டு உமாட்ட போய் சொன்னால், உமா அப்பா வந்து எனக்கு உதட்டில் முத்தமிட்டாரு, இவருக்கு கருத்தில் முத்தமிட்டாரு. உள்ளாகும் அன்னை பாத்திமார்கள் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, பேர குழந்தை வந்து இப்படி சொல்றாங்க, என்ன நடப்பு, ஏன் அப்படி முத்தமிட்டீங்க? சொன்னாங்க, பாத்திமா இந்த குழந்தை நஞ்சூட்டப்பட்டு கொல்லப்பட போகுது, இந்த குழந்தையோட கருத்துல வாழ் வந்து கொல்லப்பட போகுது. கருத்துட்டா நேரம் கர்பலாவுடைய யுத்தம் நடந்துச்சு, அதற்கு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் தெரியும் எங்களுக்கு. நீண்ட சரித்திரம், நீண்ட சரித்திரம். கண்ணியவான்களை சொல்றதுல அல்லாஹ் நாங்கள் நம்புறோம், அல்லாஹ்வுடைய ரசூல் மீது முகமத் வச்சிருக்கிறோம், அறிவல்லாமலுக்கு முகமத் வச்சிருக்கிறோம், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹும் செய்யிதா சபாதி அழிஞ்சா சொர்க்கத்து வாலிபர்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அன்னை பாத்திமா ரலியல்லாஹும்னா மிக சிறப்பானவர்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இதில் எந்த சந்தேகம் எங்களுக்கு இல்லை. இந்த குடும்பத்தை பேர் வைத்து இவர்களோடு நாங்கள் அன்பு என்று சொல்லியே இஸ்லாத்துக்கு நேர்மாற்றமான கொள்கை நேர்மாற்றமான கொள்கை. அது அன்னை பாத்திமா இல்லாமல் ஏற்றுக்கொள்ளல, அலி இல்லாமல் ஏற்றுக்கொள்ளல, ஹசன் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளல, ஹுசைன் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளல. அல்லாஹ்வுடைய நபியத்தை அவங்க பின்பற்றினாங்க. ஆனா யூதர்கள் என்ன செய்தார்கள், இந்த இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு இப்படித்தான் நுழையும், அந்த அமைப்புல நுழைஞ்சி அந்த காலத்திலிருந்தே சேர்க்கலாம். அந்த கொள்கைகளை உலகத்துல கொஞ்சம் கொஞ்சமா திணிச்சிட்டாங்க. எங்கட நாட்டுக்குள்ளேயும் அந்த கொள்கை தெரியாத்தனமா திணிக்கப்பட்டு நாங்க தெரியாத்தனமா அதை ஏதோ ஒரு அமைப்புல வச்சு கொண்டிருந்த சந்திரம் இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்றேன். சில கலந்தர்கள் முந்தி வந்துச்சு இப்ப வாத துறையில், எப்படி தெரியுமா? அலி, பாத்திமா, ஹசன், ஹுசைன் கலந்தர்ல நாலு பக்கத்துல. பிரச்சனை இல்லை, நாலு பேரும் எங்களை கண்ணியமானவங்க தான். ஆனா போட்ட நோக்கம் என்ன தெரியுமா? நாங்க இவர்களோட தான் இருக்கிறோம். அபூபக்கர், உமர், உஸ்மான் எல்லாம் எங்களுக்கு அது மறுபக்கம். இப்ப நாங்க நினைக்கிறோம் அவங்களோட கருத்தை திணிக்கிறதுக்கு போட்ட அமைப்புகள் ஒன்று இமாறுதலை கண்ணியவான்கள் சோர்களை. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாயக சோழர்களை பற்றி எங்களுக்கு சொல்லி சென்றார்கள். எப்படி அவர்களோடு நடக்க வேண்டும் என்று சொன்னார்கள். என்னுடைய நாயக சோழர்கள் நீங்கள் யாரும் ஏச வேணாம் சொன்னார்கள். ஏசக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. கண்ணியவான்கள் சோர்களை, அல்லாஹ் எங்களை ஒவ்வொருவரையும் பாதுகாக்கணும், எங்களுடைய ஈமானை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும். அல்லாஹை நம்பி, அவனுடைய ரசூலை நம்பி, அந்த சஹாபாக்கள் அவருடைய அந்தஸ்துகளை சரியான முறையில் உள்ளத்துல பதிச்சு அவர்கள் சொன்ன ஹதீஸ்கள் அது எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய நாவில் இருந்து கேட்டு பாதுகாத்து சொன்னார்களோ அதை நாங்கள் எடுத்து எங்களை வாழ்க்கையில கொண்டு வர வேண்டிய தேவை. சரியான மார்க்கத்தை தீனை படிச்சு கொள்ளாம அது தெரியாத நிலைமையில போயிட்டு பாத்தில கேட்டாலுமே உடனே நாங்க தெரியல. சூரத்தில் பார்த்தியா எனக்கு ஓத தெரியாது, இமாமுக்கு பின்னால் இருக்கிறேன், இமாம் தவறு செஞ்சா எனக்கு எப்படி தெரியும்? அதற்கு சரியா ஒழுங்கால அப்படி ஒழுங்காதா தெரியாது. சூரத்தில் பக்கரா எனக்கு பாடமே இல்லை, இமாம் தெளிவிக்கிறாரு, அவர் வேறமும் ஓடினாரு, சூரத்தில் பக்கரால ஓதிட்டு இடையில வேறமும் சூறா போயிட்டாரு. தாலிக்கல் கிதாப் என்று சொன்னார், லாரதத்தி என்று சொன்னார், முதலில் முத்தப்பின் என்று சொன்னார். அங்க வந்து சொல்ல வேண்டிய வசனம் வேற, இங்க வந்து சொல்ல வேண்டிய வசனம் வேற, சின்ன வித்தியாசம் இருக்குது. ஆனா இவர் இன்னொரு பக்கரா ஓதுறாரா அலிசாமி சஜிதா ஓதுறாரா? சின்ன வித்தியாசம் என்று கண்டுகொள்ளலாம். ஏன் எங்களுக்கு பாடம் இல்லை? சூரா பக்கராவும் பாடம், அலிசாமியும் சஜிதாவும் பாடம் என்றா இப்ப இருந்து தாலிக்கல் கிதாப் சொல்றது அங்க என்ன ஓதணும் இங்க என்ன ஓதணும் கேள்விப்படுறாரு. எங்களுக்கு இன்னும் தெரியாது, எதை வந்து சொன்னாலும் எதிர்க்கு முதலாவது எங்களுக்கு இன்னும் இருக்கும். அல்ஹம்துலில்லா இந்த ஒரு ஏற்பாடு இருக்கிறது, இது ரொம்ப தேவை. நான் இந்த இடத்துல பெரிய ஒரு விஷயத்தை பயான் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு பண்ணல. நிலைப்பாடுகள்ல இன்றைய உலக நிலவரத்தில் எங்களுடைய ஈமானுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய என்னென்ன சக்திகள் இருக்கிறது என்பதை சூசகமாக நான் சுட்டிக்காட்டேன். புத்திசாலிக்கு சைக்கிள் போது அதை தெளிவுபடுத்தி இந்த இடத்துல சொல்லக்கூடிய நேரம் இப்ப போதாது. அதே நேரத்தில் இதனுடைய முன்னோடிகளாக இருக்கக்கூடிய சில அறிவுகளை தெரியாம அதனுடைய ஆழத்தை உங்களுக்கு சொல்லியும் விளங்க போறது. அதனாலதான் சுருக்கமாக இந்த விஷயங்களை நான் சொல்றேன். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கணும், அல்லாஹ் அவன் எப்படிப்பட்டவன், அல்லாஹுடைய ரசூல் எப்படிப்பட்டவர்கள், அன்பு சஹாபாக்கள் அவர்கள் யார் எப்படி இருந்தார்கள், இந்த மாதிரி நடந்தது இந்த யக்கீன உள்ளத்துல கொண்டு வரும். அப்ப எங்களுக்கு விளங்கும் அல்லாஹ் யார், அவனுடைய ரசூல் யார், சஹாபாக்கள் சொன்ன ஹதீஸ் எப்படி. கண்ணியவான்களை சோர்களை, அந்த அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை ஈமான பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவையும் பொறுத்து அடிக்கடி அன்பு சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி நாங்கள் வாசிப்போம். அப்ப சஹாபாக்களுடைய அந்த அந்த முகம்பத்துள்ளத்தில் வரும், அவருடைய பற்றிய நல்லெண்ணங்கள் வரும், அவர்கள் யார் என்பதை விளங்க கொள்வோம். யாருமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம்பத்தை படிச்சு கொடுக்கும்படி நபி அவங்க சொன்னாங்க. அல்லிமு சுபியானக்கும் குப்பல் நபி சொன்னாரு, அவனுடைய சிறுவர்களுக்கு நபியின முகம்பத்தை படிச்சு கொடுங்க. நபி யார், எப்படி இருந்தாங்க, என்ன மாதிரி நடந்தாங்க. இந்த எங்களை எத்தனை பேருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுகளே சரியாக தெரியாது. வரலாறுகளே தெரியாது. எனக்கு ரசூலுல்லாஹ்வுடைய முகாம்கத்தை நாங்க படிச்சுக்கொள்ள, அவங்க யார் எப்படி இருந்தாங்க, இந்த மாதிரி நடந்தாங்க, அவங்களோட குணநலங்கள் எப்படி, அதை படித்தாத்தானே ரசூலுல்லாஹ் யாருன்னு அந்த ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தைகளை வெளியிட்டு அந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய சகல அத்தாட்சிகளும் இன்றைக்கும் உலகத்தில் எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கிறார். மேலான பெரியோர்களே, சோர்களே, இப்படியான இந்த தீனுடைய சபைகளில் வந்து அமர்ந்து தேவையான சில விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கிறதே ஆக பிரதான. மார்க்கத்தை ஒரு இடத்துல கட்டிட்டு இன்னொருத்தர் போய் சண்டை பிடிக்கிறது இல்லை, தேடி தேடி இதை படிக்கணும், படித்து படித்து எங்களை ஈமான கூர்மையாக்கணும், எங்களை நாங்கள் பாதுகாத்துக்கொள்ளுமே தவிர ஹதீசுடைய கருத்துக்களை சரியா விளங்கினா கண்ணிய வாங்கிலேஷர்களே, ஒரு ஆள் இல்மு படிக்கிறாரு தர்க்கம் செய்யணும் செய்ய வேண்டும் என்பதற்காக, இவர் இல்மு படித்ததுக்கு நன்மை கிடைக்காது அதுக்கு பாவம் தான். இவருடைய நோக்கம் என்ன, அடுத்தவனோடு இரண்டாவது விஷயம், இதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. ஒருவன் பாவம் புரிந்து கொண்டே இருக்கிறான், அவன் தீன விளம்பரம் என்ற நோக்கம் இல்லை, அவனுக்கு இரண்டாவது நோக்கம் இருக்கிறது, இவனுக்கு இல்மு படிச்சு கொடுக்கிறதே கூடாது. ஏன், அவன் நோக்கமே எடுக்கிறதெல்லாம் எடுத்துக்கொண்டு சண்டை பிடிப்போம் அந்த அளவுக்கு. எனவே கண்ணியம் ஆங்கிலேஷர்களே, நாங்க இல்ம படிக்கணும் என்ன நோக்கத்தோடு, என்ன திருத்திக் கொள்ளணும், இந்த வாழ்க்கையை சீராக்கணும், இந்த ஈமான பாதுகாத்துக் கொள்ளணும், இந்த நோக்கத்தோடு, இந்த நோக்கத்தோடு இந்த ஏற்பாடுகள் ஏதோ மாதத்துக்கு இருக்க வருஷத்துக்கு இருக்க வைக்கிறதல்ல, சட்டப்படி பார்த்தா ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒவ்வொரு நேரமும் இந்த தீனுடைய இல்முடைய பாடம் நடக்கும். மக்கால மதீனாவில் அல்ஹம்துலில்லாஹ் அங்க சூழல் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் எப்ப போய் பார்த்தாலும் இமாம் தொழுவிச்சு முடிஞ்ச பிறகு ஒரு தலையங்கத்தில் ஒரு சின்ன ஒரு அழகான விளக்கம் கொடுப்பார், ரொம்ப அருமையா இருக்கும். அந்த சூழல் இப்ப இல்லை, ஒவ்வொரு நாளையும் படிச்சுக்கணும், ஒரு சின்ன ஒரு விஷயத்தையாவது கற்றுக்கொண்டு போகணும், அப்பதான் எங்களை வாழ்க்கையில அந்த ஈமானும் இஸ்லாமும் பாதுகாக்கப்படும். இந்த இரவு நேரத்திலையும் கொஞ்சம் பொறுமையோடு வந்து இப்படியான சில விஷயங்களை கேட்க வேண்டும் என்று நீங்க வந்திருக்கிறீங்க, எங்களுக்கு அல்லாஹு தஆலா மேலான விளக்கத்தை நசீபாக்கணும், எங்களோட ஈமானை பாதுகாக்கணும், எங்களோட அமல்களை பாதுகாக்கணும், நாளை மறுமையில எப்படியான உத்தமர்கள் சாலிகங்கள் பட்டியலில் நாங்கள் போய் சேரணுமோ அந்த கூட்டத்தில் அல்லாஹு தஆலா எங்களை சேர்க்கணும். நாங்கள் ஒவ்வொருத்தரும் அல்லாஹிடத்துல அல்லாஹ் துஆ செய்ய வேண்டிய, நபி அவர்கள் கேட்டார் யாரெல்லாம் இந்த ஈமான சரிபடுத்துவே என்று அல்லாஹுக்கு துஆ செய்யும், உன்னுடைய தீன்ல இஸ்லாமாக்கி வச்சது அல்லாஹுக்கு துஆ செய்யும், எத்தனையோ நல்ல நிலையில் இருந்தவர்கள் அடுத்த நாள் பார்த்தா ஈமான பறி கொடுக்கிறாங்க அப்படின்னா. நான் ஒரு ஊருக்கு போனேன், எங்கட நாட்டில்தான் ரெண்டு பெண்கள் அழகான முறையில் பர்தா உடுத்து முழுமையா மூடிக்கொண்டு அவர்கள் போகின்றார்கள், அது ஒரு இயக்கத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பு, ஒரு நிறத்தில் பர்தா உடுத்திருக்கின்றார்கள், பள்ளிவாசலுக்கு பின்னால் அந்த கபர் இருக்கு, கபர்ல வந்து சுஜூது செய்யறாங்க, உள்ளாகும் சுஜூது, ஆச்சரியமா அடி இப்படியா பர்தா உடுத்து கொண்டா, அப்படி அவர்களை படிச்சு வச்சு, அப்படி அவர்களை சமைச்சு வச்சு, அவர்கள் அந்த கொள்கையை திணிச்சு கபர்ல போய் ஏதோ ஒரு கபருக்கு சுஜூது செய்யறாங்க. எங்குமே எங்களுக்கு அப்படி ஒரு பாடம் கற்று தரப்படும். ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த பாடம் அதை விட மிஞ்சின பாடம் எதுவுமே, எங்களை புத்தியை போட்டு எதுவுமே செய்யலாம். இப்படி அடுக்கடுக்காய் சொல்லிக் கொண்டு போனால் எத்தனையோ விதமான சிந்தனை சிதறல்கள் எங்களை அப்படியே சிதறடிக்கக்கூடிய அமைப்புல எங்களுக்குள்ள கொண்டு வந்து நுழைச்ச நிலைமைகள் இருக்குது. அதிலிருந்து அல்லாஹ் எங்களை உலகத்திலையும் பாதுகாப்போம். நாங்கள் ஒவ்வொருவரும் ஈமான படிச்சு கொள்றதுக்கு நாங்கள் தயாராக வேண்டிய தேவையை பொறுத்தும் இருக்குது. அந்த அடிப்படையில் கிருபை முடக்கம் உள்ள நாய் இதுவரைக்கும் இதை பேசினோமோ கெட்டமோ அதன் பிரகாரம் விளங்கி அமைச்சக்கூடிய நட்பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்துடுவாராக. அதெல்லாம் எங்களுடைய ஈமானினை பாதுகாத்து தந்துடுவாயாக. உனக்கு பொருத்தமாக வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக.